கிறிஸ்துவுக்கு அன்பாக அழைக்கப்பட்டிருக்கிற நண்பின் சகோதர சகோதரிகளே, நம்முடைய பிதாவாகிய யெகோவா தேவனுடைய பரிசுத்த நாமத்தினாலும் நம்முடைய அருமை கர்த்தரும் இரட்சகரும் மீட்பரும் நம்முடைய ராஜாதி ராஜாவுமாய் இயேசு கிறிஸ்துவுடைய இனிய நாமத்தினாலும் கூடியிருக்கிற நம் அனைவருக்கும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக என்ற வேண்டுதலோடு கூட மீண்டுமாக ஒரு புதிய நாளிலே ஒரு புதிய சிந்தையோடு கூட புதிய உற்சாகத்தோடு கூட தேவனுடைய கிருபையை அவருடைய இரக்கங்களை கடந்த நாட்களிலே நாம் ருசித்த வண்ணமாக புது பலத்தோடு கூட நாம் இங்கே அமர்ந்திருக்கிறோம். அதற்காக விசேஷ விதமாக நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு அநேக அநேக நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் கனத்தையும் மகிமையும் கூட இந்த பாவிகள் மனதிலிருந்து சிந்தையிலிருந்து நாம் தெரிவித்துக் கொள்கிறோம். அதை கூட நம்முடைய தேவன் ஏற்றுக்கொள்வார். அந்த ஒரு விசுவாசத்தோடு கூட அந்த ஒரு நம்பிக்கையோடு கூட சந்தோஷத்தோடு கூட இன்றும் கூட ஒரு பாடத்திற்குள்ளாக நாம் கடந்து சொல்வோம். கடந்த இரண்டு நாட்கள் முன்பதாக கூட விசேஷ விதமாக இந்த வருடத்தினுடைய நம்முடைய கர்த்தரை பற்றி நினைவு கூர்ந்த அந்த நாளுக்குள்ளாக நாம் கடந்து வந்திருக்கிறோம். மிகப்பெரிய ஒரு கிருபை இரக்கம். இந்த கடைசி அந்த நாட்களை நாம் பார்க்கும்போது அநேகமாக நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவுடைய பாடுகள் மற்றும் மரணத்தை குறித்து நாம் அதீதமாக தியானித்து வந்திருக்கிறோம். அவ்விதமான பாடங்களை நாம் பார்க்கும்போது அதிகமாக நம்முடைய சிந்தைகளை நம்முடைய கிரியைகளை கூட நாம் ஒரு முறை நாம் பின்னோக்கி திரும்பி பார்த்து நம்மை நாமே ஆராய்ந்து தேவனுடைய பார்வையிலே நாம் எவ்விதமாக நாம் இருக்கிறோம் என்பதை கூட நாம் அறிந்து ஒருவேளை நம்மத்திலே இருக்கக்கூடிய சிறு சிறு பாவங்கள் சிறு சிறு மீறுதலை கூட தேவனுடைய சமூகத்தில் நாம் அறிக்கிட்டு இருந்தோம். தேவன் கூட அதை மன்னித்திருக்கிறார். அதற்கு உண்டான ஒரு அத்தாட்சி ஒரு சாட்சியானது திரும்பவுமாக அந்த நினைவு கூறுதல் நாளுக்குள்ளாக அந்த பந்தியிலே நாம் பங்கு பெற்றிருக்கிறோம். அது மிகப்பெரிய தேவன் பக்கத்திலிருந்து நமக்கு கிடைக்கப்பெற்ற மிகப்பெரிய ஒரு சாட்சி. அப்படி பார்க்கும் போது இன்றைய இனத்திலே நாம் பார்க்கக்கூடிய பாடம் எதை சம்பந்தப்பட்டதுன்னு பார்க்கும் போது நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து நமக்காக பாடுபட்டது மாத்திரமல்ல, நமக்காக மரித்தது மாத்திரமல்ல, இதையும் தாண்டி விசேஷ விதமான ஒரு காரியம் அவர் செய்திருந்தார். அது என்னதான்? நமக்காக உயிர்த்து இருந்தார். ஏன்னா அங்கதான் இருக்கு விசேஷம். அப்போ சில பவுல் சொல்லும் போது அவர் மரித்தவரா இருந்தார்னா மரித்தவர் தான், ஆனா உயிர்த்திருக்கிறதுனால உயிரோடு எழும்புறதுனால நமக்கு கூட அந்த உயிர்த்தெழுகிற ஒரு நம்பிக்கை விசுவாசம் கூட தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அது நிமித்தமாக நம்ம அறிந்து கொள்ளணும். அந்த வகையில் இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பாடம் கூட நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவுடைய அந்த உயிர்த்தெழுதல் அந்த ஒரு சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு சில காரியங்களை நம்முடைய ஆவிக்குரிய ஜீவத்திற்கு பிரயோஜனமாக சில விஷயங்களை நாம் பார்க்க போகிறோம். பாடத்தினுடைய தலைப்பு சகோதரிங்க என்ன கொடுத்திருக்காருன்னா, சீக்கிரமாய் போங்கள் சொல்லுங்கள். இங்கிலீஷ்ல வந்து கோ குயிக்லி அண்ட் டெல். இந்த வார்த்தை யாருக்காக சொல்லப்பட்டது அப்படிங்கிற ஒரு காரியத்தை நம்ம பார்க்க போனா இதை குறித்து ஆதாரவசனமாக இங்க சகோதரர் கொடுத்திருக்கிறார். மத்தேயு எழுந்த சுவிசேஷம் 28 அதிகாரம் வசனம் 6 மற்றும் 7.
அங்கே அவர் இல்லை, அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள், சீக்கிரமாய் அவர் மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று அவருடைய சீஷர்களுக்கு சொல்லுங்கள். அவர் உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார், அங்கே அவரை காண்பீர்கள், இதோ உங்களுக்கு சொன்னேன் என்றார்.
இங்க பார்க்கும் போது இந்த வசனத்துல தூதனானவன் கர்த்தருடைய சரீரத்தை தேடிக்கொண்டு போன அந்த சீஷர்கள் அந்த ஸ்திரீகளுக்கு சாட்சியாக சொன்ன ரொம்ப சந்தோஷமாக சொன்ன ஒரு செய்தி, ஒரு நற்செய்தி குறித்து இங்க சொல்லப்படும். அவரை ஏன் இங்க தேடுறீங்க? அவர் இங்க இல்ல, மரித்தோர்ல அவர் இல்ல, மரித்தோர்ல இருந்து அவர் எழும்பிட்டாரு. அது மாத்திரமல்ல, சீக்கிரமா நீங்கள் போங்கள். அதான் இங்க வந்து சகோதரர் சொல்லியிருக்கிறார். கர்த்தராக இயேசு கிறிஸ்துவுடைய உயிர்த்தெழுதல் மாத்திரமல்ல, அந்த உயிர்த்தெழுதல்ல அவருடைய சீஷர்களுக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு செய்தி கூட இங்க கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த ஒரு கண்ணாடத்துல அந்த பாடத்தை அவர் கொண்டு போறாரு. திரும்பமாக இந்த வசனத்தினுடைய குறிப்பாக அந்த பகுதியை நம்ம பார்க்கும் போது என்ன சொல்லப்படுகிறது? சீக்கிரமாய் போய் அவர் மரித்தோலிருந்து எழுந்தார் என்று அவருடைய சீஷருக்கு சொல்லுங்கள். அதைத்தான் வந்து தலைப்பாக கொடுத்திருக்கிறார். சீக்கிரமாய் போங்கள் சொல்லுங்கள், தாமதப்படுத்த வேண்டாம், சீக்கிரமா போங்க. அவருடைய உயிர்த்தெழுதல நற்செய்தியை அல்லது நீங்கள் பெற்றுக்கொண்ட நற்செய்தியை மற்றவர்களுக்கு சொல்லுங்கள். இந்த மத்தேயு 28 அதிகாரம் கடைசி பகுதியில் கூட அங்க சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்ன அப்படின்னு பார்க்கும் போது, நீங்க புறப்பட்டு போய் 19 வசனம், சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்திலே அவளுக்கு ஞானஸ்நானம் கொடுங்கள் அப்படி சொல்லி. இப்ப இது கர்த்தனால அவருக்கு கொடுக்கப்பட்ட கடைசியான ஒரு கட்டளையா இருக்கு. அவரை பின்பற்றுவர்கள் அவருடைய சீஷர்ல இருக்கு. ஆனா இங்க இயேசு கிறிஸ்துவுடைய உயிர்த்தெழுதல் நடந்த பிறகு முதல் கட்டளை என்னன்னு பார்க்கும் போது, சீக்கிரமாய் போங்கள், அவருடைய உயிர்த்தெழுதலை சொல்லுங்கள், அவ்வளவுதான். இப்ப சகோதரர் இந்த பாடத்துல என்னதான் சொல்ல வரார் பின்பாக நாம் பார்க்கலாம். ரொம்ப அழகான விஷயத்தை சொல்ல வந்துருக்கார். இன்னைக்கு உலகத்தார் மத்தியில பார்க்கும் போது இயேசு அல்லது இயேசுநாதர் அப்படின்னு சொன்னா அவரை பற்றின ஒரு கண்ணோட்டம் என்ன இருக்கு? நேற்று கூட சில பாடங்களை குறித்து படிக்கும் போது இயேசு கிறிஸ்துனுடைய மரணம் அவருடைய உயிர்த்தெழுதல் ரெண்டு விஷயத்தை குறித்து அதிகமாக தர்க்கங்கள் அதிகமாக போயிட்டு இருக்கு. இன்னைக்கு இந்த நாள் கூட போயிட்டு இருக்கு. முதல் பாயிண்ட் என்ன சொல்றாருன்னா, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவங்க கிறிஸ்தவர்களா இருந்தாலும் கூட இது மிகப்பெரிய ஒரு அற்புதம். இயேசு கிறிஸ்து செய்த அற்புதங்கள்ல மிகப்பெரிய ஒரு உன்னதமான அற்புதம் என்ன அப்படின்னு பார்க்கும் போது, அவரே மரணத்திலிருந்து உயிரோடு கூட எழுந்தது அப்படி சொல்லிட்டு ஒரு விஷயம் சொல்றாங்க. இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்கன்னா, ஜெனரலா பொதுவான எல்லாருடைய கருத்து என்னவா இருக்குன்னா, இயேசு அப்படிங்கிற ஒரு உயிரோட இருந்தாரு, வாழ்ந்தாரு, அவர் மரணத்துக்குள்ள போயிட்டார், திரும்பவும் ஒரு மனித உயிரோடு எழும்புறதுக்கு ஒரு வாய்ப்பு இல்லை அப்படின்னு ஒரு பாயிண்ட் சில பேர் அப்படி சொல்றாங்க. இன்னும் சில பேர் என்ன சொல்றாருன்னா, இயேசு ஒரு கடவுள், அவர் ஒரு தெய்வம், ஆகவே அவர் வந்து பூலோகத்துல வந்து மனுஷ ரூபம் எடுத்து அவதாரம் எடுத்து வந்திருக்கலாம், மனிதருக்கு நல்ல காரியங்களை செஞ்சிருக்கலாம், நல்ல பெயர் எடுத்திருக்கலாம், நல்ல ஒழுக்கம் உள்ள ஒரு மனிதராக வாழ்ந்திருக்கலாம், நல்ல ஒழுக்கங்களை அன்பை குறித்து அதிகமாக அவர் பேசியிருக்கலாம். அவர் கடவுள், அவர் தெய்வமா இருக்கிறதுனால இந்த ஜனங்கள் அவரை சிலுவையில் அறைந்து கொன்றார்கள், அவர் மரணத்துக்குள்ளாக போனார் அப்படிங்கிற விஷயம் ரொம்ப தவறான விஷயம் அப்படி சொல்றாங்க. ஏன்னா அவர் ஒரு கடவுள், எப்படி ஒரு தெய்வம் ஒரு கடவுள் மரிக்க முடியும்? விதமாக சகோதரர் என்ன சொல்றாருன்னா, இயேசு கிறிஸ்துவுடைய மரணத்திலும் சரி அவருடைய உயிர்த்தெழுதலிலும் சரி ரெண்டிலையும் என்ன பார்க்கும் போது, அநேக ஜனங்கள் இன்று வரைக்கும் வந்து மிகுந்த தர்க்கம் மிகுந்த குழப்பத்துக்குள்ளாக அல்லது அதை ஏற்றுக்கொள்ள கொள்ளுகிற அந்த சிந்தையில இல்லாம இருக்கிறாங்க சொல்றாங்க. இந்த விஷயம்லாம் கூட நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் சொல்லிட்டு ரெண்டு மூணு பாயிண்ட்ஸ் கூட இந்த ஆரம்பத்திலேயே அங்க கொடுத்துட்டு இருக்காரு. ஆனால் சொல்றார், தேவனுடைய பிள்ளைகளுக்கு, சத்தியத்தை அறிந்தவர்களுக்கு, இயேசு கிறிஸ்துவை விசுவாசம் பண்றவங்களுக்கு, இயேசு கிறிஸ்துவை தொடர்ந்து பின் செல்லுகிறவர்களுக்கு விசேஷ விதமான நம்பிக்கை ரொம்ப அவசியமா இருக்கு சொல்லி சொல்றேன். குறிப்பாக கடைசி காலத்துல, ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 2000 ஆண்டுகள் தாண்டி வந்தாச்சு. ஒருவேளை அந்த காலகட்டத்தில் இருக்கும் போது சீஷர்கள் வாயிலாக கேட்கும் போது, ஆமா இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்துட்டார், அவரை வந்து மரணத்துக்குள்ளாக கொண்டு போனாங்க, கொலை பண்ணாங்க, அவர் 3 உயிரோடு எழுந்துட்டார், நாங்கள் சாட்சிகள், பேதுரு சொன்னார் இல்லைங்களா. அப்ப அவருடைய வாயில் மூலமாக கேட்கக்கூடிய நேரடி வாய்ப்பு நமக்கு இருந்தா அவரால் விசுவாசம் பண்ணிருக்கலாம். ஆனா இன்னைக்கு கிட்டத்தட்ட 2000 ஆண்டுகளுக்கு நம்ம பின்னாக இருக்கிறோம். அப்படி இருக்கும் போது நம்முடைய விசுவாசம் வந்து அதிகமாக உறுதியாக இருக்கணும்னு சொல்லி அங்க சொல்றேன். ஆனா இதை பத்தி நம்ம யோசனை பண்றதுல இதெல்லாம் கடந்து ரொம்ப தூரம் வந்துட்டோம். உண்மையாகவே இயேசு கிறிஸ்து என்னுடைய இரட்சகர், எனக்காக பாடுபட்டார், மரணத்திற்குள்ளாக போனார், 3 நாள் தேவன் என்ன பண்ற வல்லமையினால அவர் உயிர்ப்பித்தார் சொல்லி அவங்க சொல்றாங்க. இங்க என்ன சொல்றாரு பார்க்கும் போது, மத்தேயு 13:11 வசனத்துல குறித்து சொல்லும் போது, இந்த ராஜ்ய இந்த பரலோக ராஜ்யத்தினுடைய அந்த விசேஷங்கள் அந்த ரகசியங்கள் படிங்க சிஸ்டர்.
அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது.
அப்ப தேவனுடைய பிள்ளைகளை பார்த்து அவர் பேசும் போது, தன்னை பின்பற்றுவர்களை பார்த்து பேசும் போது, பரலோக ராஜ்யத்தினுடைய விசேஷமான காரியங்கள் ரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டிருக்கா அவர்களுக்கும். சோ இந்த வசனத்தை வச்சுதான் அவர் கொண்டு போறார். அப்ப தேவனுடைய பிள்ளைகள் முதல்ல இதை தெரிஞ்சுக்கணும், தேவனுடைய ரகசியங்கள் அவருடைய திட்டங்கள் அவரை பின்பற்றுகிற பிள்ளைகளுக்கு அருளப்பட்டிருக்கு. அப்படின்னு என்ன அர்த்தம்? யாரெல்லாம் தேவனை பின்பற்றுகிறாங்களோ, தேவனுடைய கட்டளைப்படி நடந்து கொள்கிறாங்களோ, இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறாங்களோ, அவங்கத்தான் தேவனுடைய ராஜ்யத்தினுடைய அந்த விசேஷமான காரியங்கள் ரகசியங்களை அறிந்து கொள்ள முடியும். அதான் சொல்றாங்க. அப்ப இன்னைக்கு நம்ம நம்மள அநேக பேர் ஒருவேளை அறிஞ்சுக்கலையா, புரிஞ்சுக்கொள்ளாம இருக்கிறோமா அப்படின்னு கேள்வி கேட்டா சில விஷயங்கள் இருக்குதான் செய்யும். அப்ப என்னதான் அர்த்தம் சொல்றாரு பார்க்கும் போது, இன்னும் அதிகமாக கிட்டி சேரணும், இயேசு கிறிஸ்து இன்னும் அதிகமாக நெருங்கி போகணும், அப்பதான் வந்து ரொம்ப க்ளோஸா ஃபாலோ பண்ணி வாட்ச் பண்ணும் போதுதான் விஷயங்கள் எல்லாம் புரியும் அப்படிங்கிற அந்த விஷயம் சொல்றேன். அப்ப தேவனுடைய பிள்ளைகளுக்கு இது ரொம்ப அழகான விஷயமாக கொடுக்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் 3 விஷயங்கள் சொல்லும் போது, இயேசு கிறிஸ்துடைய மரணம் அந்த மரணத்திலிருந்து பிதாவாகிய தேவன், சர்வ வல்லமையுள்ள தேவன் அவரை வந்து உயிரோடு கூட எழுப்பின அந்த விஷயம், இந்த ரெண்டு காரியம் வந்து தேவனுடைய பிள்ளைகளுக்கு, தேவனுடைய ஜனங்களுக்கு எவ்விதமாக இருக்க வேண்டும் பார்க்கும் போது, முதல்ல இயேசு கிறிஸ்துவின் மரணமும் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலும் இந்த ஜனங்களுக்கு, தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரு விசுவாசத்தை, ஒரு ஆழமான, ஒரு ஆணித்தரமான விசுவாசத்தை அது உண்டு பண்ணுது. ஒரு விசுவாசத்தை, ஒரு நம்பிக்கையை அது உண்டு பண்ணுகிறது. என்ன விசுவாசம், என்ன நம்பிக்கை அப்படின்னு பார்க்கும் போது, இயேசு கிறிஸ்துவுடைய மரணத்தை நான் விசுவாசிக்கிறேன், நான் ஏற்றுக்கொள்கிறேன், நான் நம்புகிறேன் அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்? என்ன விஷயம்னா, எனக்காக அவர் மரித்திருக்கிறார், அதுதான், வேற ஒன்றும் இல்லை. அவருடைய மரணத்தை நான் ஏற்றுக்கொள்ள, எனக்காக மரித்திருக்கிறார் அப்படின்னு சொன்னா தான் அந்த மரணத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன் அர்த்தம். ஒரு இந்த பாயிண்ட் தான் விலகி போயிட்டோம்னா, இயேசு கிறிஸ்து மரணத்தை என்ன பண்ண பண்ணல, ஏற்றுக்கொள்ளல. அந்த ஜனங்களுக்கும் நமக்கும் வித்தியாசமே கிடையாது. ஒன்னு சொல்றாரு. இரண்டாவது பாயிண்ட் என்ன சொல்லும் போது, இயேசு கிறிஸ்து எனக்கு அவருடைய மரணத்தில் நம்பிக்கை வைத்திருக்கிறதுனால அவர் எனக்காக ஒரு ஈடுபலியை அங்க கொடுத்திருக்கிறார், அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். இது தேவனுடைய ஜனங்கள் அவங்களுடைய சிந்தையில ரொம்ப ஆழமாக இருக்கக்கூடிய இரண்டாவது ஒரு விஷயம். இயேசு கிறிஸ்துவின் மரணம் மற்றும் உயிர்த்தெழுதல அவங்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய இரண்டாவது ஒரு காரியத்தை குறித்து சொல்றார். மூன்றாவது விஷயம் பார்க்கும் போது, இதனால பிதாவாகிய தேவன் எங்கள் மேல இரக்கம் பாராட்டி இருக்கிறார், கிருபை பாராட்டி இருக்கிறார். அது விசுவாசம் பண்ணணும். இயேசு கிறிஸ்துவின் மரணம் அவருடைய உயிர்த்தெழுதலை ஏற்றுக்கொள்வது நிமித்தமாக மறைமுகமாக நம்ம என்ன காரியத்தை நம்ம ஏற்றுக்கொள்கிறோம் பார்க்கும் போது, பிதாவாகிய தேவன் எங்கள் மேல் இரக்கம் பாராட்டி இருக்கார், கிருபை பாராட்டி இருக்கார். இன்னும் நேரடியா சொல்லப்போனா, பிதாவாகிய தேவன், பரிசுத்தமுள்ள ஒரு தேவன், பாவி ஜனமாகிய பாவியாக என்னை ஏற்றுக்கொண்டிருக்கிறார் அப்படி சொல்லலாம். என்னை அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார் யார் மூலமாக அப்படின்னு பார்க்கும் போது, இயேசு கிறிஸ்துவின் மூலமாக. இயேசு கிறிஸ்துவின் மரணத்தை நான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், விசுவாசிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை நான் விசுவாசிக்கிறேன், அவருடைய ஈடுபடியை நான் விசுவாசிக்கிறேன். இதன் மூலமாக தேவன் என்னை ஏற்றுக்கொண்டிருக்கிறார், அவருடைய பரிசுத்தமான சன்னிதானத்தில் என்னை ஏற்றுக்கொண்டிருக்கிறார் சொல்றார். நான்காவது விஷயம் என்னன்னு பார்க்கும் போது, இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்த அந்த விஷயத்துல ஒரு ஆழமான, ஒரு ஆணித்தரமான, முழுமையான நம்பிக்கை. எதற்காக இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்திருக்கிறார் அப்படிங்கிற விஷயத்துல நம்ம நம்பிக்கையா இருக்கிறோம், விசுவாசமா இருக்கிறோம் பார்க்க போது, அவர் உயிரோடு எழுந்து என்ன பண்ண போறார், எனக்காக என்ன பண்ண போறார், நமக்காக அவர் என்ன பண்ண போறார் அப்படின்னு பார்க்கும் போது, சகோதரிங்க சொல்றாரு, இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்து என்னுடைய பாவத்தை அவர் மன்னிக்கிறது மாத்திரம் கிடையாது, பிதாவாகிய தேவன் வந்து என்னை ஏற்றுக்கொள்வது மாத்திரம் கிடையாது, இங்க சொல்லும் போது கிருபாசனத்துல உட்கார்ந்துட்டு, பிதாவுடைய சன்னிதானத்தில் இருக்க கிருபை ஆசனத்துல உட்கார்ந்துக்கிட்டு, எனக்காக, என்னுடைய பாவங்களுக்காக, என்னுடைய மீறுதலுக்காக இன்னும் 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 அதிகமாக அவர் என்ன பண்ணிருக்கார், பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார், அதான் சொல்றார். அப்ப எனக்கும் பிதாவுக்கும் நடுவில் அவர் உட்கார்ந்துட்டு என்னுடைய விஷயங்களை எல்லாம் என்ன பண்றாருன்னா, எனக்காக அவர் வந்து பரிந்து பேசுகிறவராக அங்க இருக்கிறார். நான்கு விஷயங்கள் இயேசு கிறிஸ்துவின் மரணம் மற்றும் உயிர்த்தெழுதல் நம்பிக்கை வைக்கிறதா இருந்துச்சுன்னா, இந்த நான்கு காரியங்கள் நம்முடைய சிந்தையில மனதுல ரொம்ப ஆழமாக இருக்கணும்னு சொல்லி சகோதரர் இந்த பாடத்தை இங்க ஆரம்பிக்கிறதா பார்க்கும். ஆனா இருந்த போதிலும் இந்த உலக ஜனங்கள் போயிட்டு இருக்காங்க பாத்தீங்களா, இந்த உலக ஜனங்களுக்கு அந்த ஒரு ஒரு நம்பிக்கை, அதை பத்தின ஒரு அறிவு கூட நிச்சயமாக அங்க இல்ல. இவ்விதமாக அவர் பேசும் போதுதான், ஆனா இருந்த போதும் இந்த ஜனங்களுக்காக தேவன் கூட என்னதான் படிச்சிருக்காருன்னா, ஒரு ஒரு காலம், ஒரு வாய்ப்பு கூட அங்க வச்சுட்டு தான் இருக்கிறார். அநேகமா இன்னைக்கு நம்ம இந்த மீட்டிங்க்கு வரும்போது எவ்வளவு இடைஞ்சல், எவ்வளவு கஷ்டங்கள் மத்தியில வரணும், எங்கே நின்று நின்று ரொம்ப சிரமத்தின மத்தியில வரும், கோபம் தான் வருது, ஜனங்கள் இப்படி இருக்கிறாங்களே. ஆனா இன்னொரு பகுதியில பார்க்கும் போது வசனம் அழகாக கொடுத்திருக்கிறார். அப்போஸ்தலர் 17 அதிகாரம் 31 வசனம் படிங்க.
மேலும் ஒரு நாளை குறித்திருக்கிறார்.
ஆமா, இந்த நாள் கிடையாது, இன்னைக்கு கிடையாது, அவங்களுக்காக தேவன் ஒரு நாளை குறித்திருக்கிறார்.
அதிலே அவர் தாம் நியமித்த மனுஷனை கொண்டு பூலோகத்தை நியாயமாய் நியாயம் தீர்ப்பார். அந்த மனுஷனை மரித்தோரிலிருந்து எழுப்பினதினாலே அதை நிச்சயத்தை எல்லாரும் விளங்க பண்ணினார் என்றார்.
அப்ப இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் என்ன விஷயத்தை வந்து வெளிப்படையாக அங்க காண்பிக்குது அப்படின்னு பார்க்கும் போது, ஒரு நாள் தேவன் குறிச்சிருக்கிறாரு, அந்த நாள்ல தேவன் நியமித்த அந்த மனுஷனை கொண்டு, இயேசு கிறிஸ்துவை கொண்டு, மரணத்திலிருந்து தாம் உயிர்ப்பித்த அந்த கிறிஸ்துவை கொண்டு, மீட்பரை கொண்டு தேவன் என்ன பண்ண போறாரு, ஒரு சரியான ஒரு நியாய தீர்ப்பு அங்க கொண்டு வர போறார். அது மாத்திரம் அந்த வசனத்துடைய கடைசி பகுதி திருப்பமாக நம்ம படித்து பார்க்கணும், படிங்க சார். இங்க சொல்லும் போது ரொம்ப குறிப்பிட்ட அந்த வார்த்தை மரித்தோரில் இருந்து இயேசு கிறிஸ்துவை எழுப்பினதுனால எந்த நிச்சயத்தையும் எதன் நிச்சயத்தை நியாயத்தீர்ப்பு மாத்திரம் கிடையாது. அது என்ன நியாயத்தீர்ப்பு? நம்ம யோவான்ல படிச்சிருக்கிறோமே ஒரு நியாயத்தீர்ப்பு அப்படின்னு என்ன அர்த்தம்? அந்த ஜட்ஜ்மெண்ட் அப்படின்னு ஆக்கணைங்கிறது என்ன அர்த்தம்? ஆக்கணைங்கிறது ஜட்ஜ்மெண்ட் நம்ம இங்கிலீஷ்ல சொல்றோம். அது என்ன அர்த்தம் அப்படின்னு பார்க்கும் போது பிரேத குழிகள் இருந்து அனைவரும் அங்க எழுந்து வர ஒரு காலம் நிச்சயமாக அதுதான் நியாயத்தீர்ப்பு. தேவனுடைய பார்வையில் இந்த ஜனங்களுக்கு அவர் கொடுக்கிற அந்த நாளுக்கு உண்டான நியாயத்தீர்ப்பு ஒரு ஜட்ஜ்மெண்ட் ஒரு ஆக்கினை நம்ம சொல்றோம். அவிதமாக பார்க்கும் போது அந்த ஜனங்களை உறவோடு கூட எழுப்புவதற்கு என்ன ஒரு நிச்சயம் அப்படின்னு பார்க்கும் போது அந்த ஜனங்கள் மாத்திரம் கிடையாது நம்மை கூட உயிரோடு கூட எழுப்புவதற்கு மரணத்திலிருந்து உயிரோடு கூட எழுப்புவதற்கு என்ன நிச்சயத்தை தேவன் உண்டு பண்ணி வச்சிருக்காருன்னு பார்க்கும் போது இயேசு கிறிஸ்துவை மரணத்திலிருந்து என்ன பண்ணிருக்காரு அங்க உயிரோடு கூட அங்க எழுப்பியிருக்கிறான்னு பார்க்கும். இது விசேஷமான காரியமாக இங்க வந்து பிரதர் எங்க சொல்றாரு. உண்மைதான் இயேசு கிறிஸ்துடைய மரணம் மாத்திரம் அதை மாத்திரம் நம்ம பேசுறது கிடையாது அவருடைய பாடுகளை மாத்திரம் பேசுறது கிடையாது. இயேசு கிறிஸ்துடைய உயிர்த்தெழுதல் ரொம்ப அவசியமா நம்ம பேசி வரணும். ஏன்னா நம்முடைய நம்பிக்கை அதுல தான் இருக்கு. மரணம் யார் கொடுத்தது நமக்கு? ஆதாம் கொடுத்தது. அப்ப மரணத்துல மாத்திரம் நம்பிக்கை வச்சிருந்தா ஆதாளம் நம்பிக்கை வைக்கிற மாதிரி அதான் உண்மை. ஆனா அதையும் தாண்டி உயிர்த்தெழுதல நம்ம நம்பிக்கை வைக்கணும்னா அந்த நம்பிக்கைக்கு உண்டான ஆதாரம் யாரு, அதனுடைய உறுதி என்ன, அவருடைய அச்சாரம் யாரு அப்படின்னு பார்க்கும் போது இயேசு கிறிஸ்து இல்ல, இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதல். அப்ப இயேசு கிறிஸ்துடைய உயிர்த்தெழுதலாம் நம்முடைய உயிர்த்தெழுதலுக்கு உலக ஜனத்தினுடைய உயிர்த்தெழுதலுக்கு அச்சாரமாக ஆதாரமாக நம்பிக்கையாக அங்க இருக்கிறதுன்னு பார்த்தோம். இவ்விதமாக தேவன் அவர்களுக்கு கூட ஒரு வாய்ப்பு அங்க கொடுக்க போறான்னு பார்த்தோம். நமக்கு என்ன விசேஷமான காரியம் அப்படின்னு பார்க்கும்போது அப்போஸ்தல் பவுல் அழகாக தன்னுடைய வசனங்கள்ல அவர் எழுத ஆரம்பிக்கிறார். பாருங்க, ஒன்று குறைந்தியர்கள் நிருபம் 15 அதிகாரம் வசனம் 14-15 கொஞ்சம் படிக்கலாம். இங்க பார்க்கும் போது இயேசு கிறிஸ்துவுடைய மரணத்தை மாத்திரம் இல்ல உயிர்த்தெழுதலை குறித்து அவர் பேசும் போது அநேகமாக இந்த உயிர்த்தெழுதலை குறித்து ரொம்ப தர்க்கம் பண்ணக்கூடிய ஜனங்கள் யாருங்க தெரியுமா? எந்த சபை தெரியுங்களா? புத்தி இல்லாத கலாத்தியர் சொல்றார். இவங்களுக்கு வந்து உயிர்த்தெழுதல் நம்பிக்கையே கிடையாது. அப்ப உயிர்த்தெழுதல் நம்பிக்கை இல்ல அப்படிங்கிற விஷயத்த இந்த சபைக்குள்ள கொண்டு வந்த சில நபர்கள் அங்கதான் சொல்றாரு. அவங்கள பேச்ச கேட்டு இந்த சபை ஜனங்கள் இருக்கும் போது அவங்க ரொம்ப கடினமாக அவர் பேசுற புத்தி இல்லாத கலாத்தீர்கள் சொல்ற. உங்களுக்கு புத்தி இல்ல, ஏன்னா உங்களுக்கு முன்பதாக சாட்சியாக இயேசு கிறிஸ்து என்ன பண்றார், உயிரோட எழும்பி இருக்கிறார். பிதாவாக தேவன் சர்வ வல்லமுள்ள தேவன் இயேசு கிறிஸ்துவை வந்து ஒரு உயிர்த்தெழுதல் அச்சாரமாக நம்பிக்கையாக எழுப்பி இருக்கிறார் மரணத்திலிருந்து. இங்க அப்போஸ்தல் பவுல் இங்க சொல்லும் போது 15 அதிகாரத்துல இந்த வசனத்துல குறிப்பாக சொல்லும் போது என்ன சொல்றார் அப்படின்னு பார்க்கும் போது, கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால், மரணத்திலிருந்து அவர் எழுந்திருக்கவில்லை என்றால் எங்களுடைய பிரசங்கம் எங்களுடைய ஊழியம் எங்களுடைய முயற்சிகள் எல்லாம் எப்படி இருக்கலாமா? விருத்தாக இருக்கும். நம்ம இப்ப எடுத்துக்கிட்டோம்னா இன்னைக்கு வந்து நம்ம வேத்தை வச்சுட்டு இவ்வளவு டைம் உட்கார்ந்து இருக்கிறது சும்மா, இந்த மைக்கை வச்சுக்கிட்டு நம்ம பேசிட்டு இருக்கிறது சும்மா சரிங்களா? அப்ப சகோதரர்களா ஒன்று கூடி நம்ம அதிகமாக கலந்து ஆலோசனை பண்ணிட்டு இருக்கிறது ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிறது எல்லாம் வீணாக நிச்சயமாக இருக்கும். ஒருவேளை எப்படின்னா இயேசு கிறிஸ்து உயிரோடு கூட எழும்பலைன்னா, இயேசு கிறிஸ்து உயிரோடு கூட எழும்பினார், தேவன் அவர் எழுப்பினார் அப்படிங்கிற ஒரே நம்பிக்கை நிமித்தமாக தான் இத்தனை பேர் சேர்ந்து உட்கார்ந்துட்டு இருக்கோம். அந்த ஒரு நம்பிக்கை தான். தொடர்ந்து படிங்க சிஸ்டர். அதுதான் சொல்றேன், நாங்கள் பேசுகிற இந்த சத்தியம் அங்க விருதாவா இருக்கும், அது உண்மையா இருக்காது. நாங்கள் பண்ணுகிற இந்த பிரசங்கம் எங்களுடைய வார்த்தைகளை வந்து வீணானதா இருக்கும். அதே போல அதை கேட்டு விசுவாசம் பண்ணிட்டு இருக்கீங்களா, அந்த வார்த்தைகள் மேல நம்பிக்கை வச்சிருக்கீங்களா, சத்தியத்தின் மேல நம்பிக்கை வைக்கிற உங்களுடைய விசுவாசம் உங்களுடைய நம்பிக்கையும் கூட எப்படிதான் இருக்கலாமா? விருதாவா இருக்கும். அப்ப மரித்தோர் அங்க உயிர் தெழாவிட்டால், நிச்சயமாக மரித்தோர் உயிர் தெழாவிட்டால், அந்த உயிர் தெழு இல்லாவிட்டால் இங்க என்ன சொல்றாருன்னா, தேவன் அந்த எழுப்பின இயேசு எழுப்பான அந்த இயேசு கிறிஸ்துனுடைய அந்த உயிர் தெழுது நிச்சயமாக. இதை குறித்து அவர் பேசும் போது என்ன சொல்றாருன்னா, அதை குறித்து நாங்கள் சாட்சி கொடுத்திருக்கிறோம். அப்ப எங்களுடைய சாட்சியும் எப்படிதான் இருக்கலாமா? அது பொய்யாக இருக்கும், அது வீணான ஒரு சாட்சியாக இருக்கும் சொல்லி அங்க அப்போஸ்தல் பவுல் அங்க சொல்லுகிறதா அப்புறம் நம்ம பார்க்கிறோம். ஆகவே ரொம்ப ஆணித்தரமாக சொல்லும் போது இயேசு கிறிஸ்துடைய உயிர்த்தெழுதல் ரொம்ப ரொம்ப அதிகபட்சமான ஒரு நம்பிக்கை ஒரு சுவாசம் நிச்சயமாக நமக்கு வேண்டும். அதெல்லாம் இருக்கு, நமக்கு இருக்கு. ஆனா என்னுடைய கடைசி நிலை அல்லது பூர்ணமான இந்த நிலை, எந்த ஒரு காரியத்தை எடுத்துட்டாலும் ஒரு ஆரம்ப நிலை இருக்கு, அதோடைய கடைசி நிலை ஒரு நிறைவான பூர்ணமான நிலை எல்லாத்துக்குமே இருக்கு, எல்லா விஷயத்துக்கும் இருக்கு. அப்ப நம்முடைய நம்பிக்கை, நம்முடைய விசுவாசம் இயேசு கிறிஸ்துவின் மரணத்தில் மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல கூட இருக்குதுன்னா அது எது வரைக்கும் போகணும், எது வரைக்கும் போகணும்? அதுதான் விஷயம். நம்முடைய உயிர்த்தெழுதல் வரைக்கும் அந்த விசுவாசம் நமக்கு இருக்கணும். அப்ப நம்முடைய விசுவாசம் ஜெயிக்கிறதா இருந்துச்சுன்னா, நம்முடைய விசுவாசம் சரியா இருக்கிறதா இருந்துச்சுன்னா, நம்ம எங்க போய் நிக்கணும்? அதே உயிர்த்தெழுதல போய் அங்க நிக்கணும்னு பாக்கிறோம். அந்த வகையில பார்க்கும் போது நம்முடைய விசுவாசம் ஒரு ஆணித்தரமான விசுவாசமாக, அடிப்படை விசுவாசமாக இருக்கணும். இயேசு கிறிஸ்துடைய உயிர்த்தெழுதல பார்க்கணும். ஒருவேளை இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழாவிட்டால் அது எப்படி இருக்கலாமா? சகோதரர் சொல்றாரு, அது ஒரு அருமையான ஒரு கதையா இருக்கும் சொல்றாரு, ஒரு ஸ்டோரியா இருக்கும், அல்லது ஒரு வரலாறு ஹிஸ்டரியா இருக்கும் சொல்றாரு. வந்தாரு அக்பர், வந்தாரு அங்க வந்து அரசாட்சி பண்ணாரு, மறிச்சு போனாரு, முடிஞ்சு போச்சு. இந்த டைம்ல இருந்து டைம் இருக்கும். அதே போலதான் இங்க இயேசு கிறிஸ்துவுடைய அந்த வாழ்க்கை கூட இருந்திருக்கும் சொல்றாரு. ஆனா தொடர்ந்து நீங்க வாசிக்கலாம் 20 வசனம். அப்ப இங்க கிறிஸ்துவோ நிச்சயமாக மரித்தோர் இருந்து அந்த மரணத்திலிருந்து எழும்பி என்னாச்சு, நித்திரை அடைந்தவர்களில் அங்க மரித்தவர்கள் வந்து முதற் பலன் ஆனார். இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ரூட் அப்படி சொல்றாரு. அப்ப முதற் பலன் ஆனார்னு சொல்லி அங்க சொல்லப்படுது. இந்த முதற் பலன் அப்படிங்கிற இந்த வார்த்தைக்கு அநேக விஷயங்கள் அங்க அடங்கியிருக்கு. முதற் பலன் அப்படின்னா யாருக்கு முதற் பலன்? வீட்டுல வந்து ஒரு மரத்தை நட்டு வைக்கிறோம், தண்ணி பாய்ச்சணும், உரம் போடுறோம், பாதுகாப்பு கொடுக்கறோம். ஒரு மாமரம் நினைச்சுக்கல, 2-3 போகும், அதுக்கப்புறம் அது பூ பூத்து அது காக்காய்க்கு என்ன பண்ணுங்க, அது பழமாக. இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ரூட், ஃப்ரெஷ்ஷா இருக்கிற அந்த ஃப்ரூட்ஸ் யாருக்கு சொந்தங்க? யாரு அந்த எஜமான்? யாரோ. அதே போல இங்க கிறிஸ்து முதற் பலன் ஆனார் அப்படிங்கிற விஷயம் யாருக்கு இந்த காரியம் சொந்தமாக இருக்குன்னு பார்க்கும் போது பிதாவாகிய தேவன். அப்ப அவர் அநேக பலன்களை அவர் எதிர்பார்க்கிறார். இன்னும் குறிப்பா சொல்லப்போனா முதற் பலன் அப்படிங்கும் போது மரித்தோல இருந்து மரணத்தில் இருக்கிற கோடான கோடி ஜனங்கள்ல முதல் ஃபர்ஸ்ட் ஃப்ரூட், அந்த ஃப்ரெஷ்ஷான அந்த ஃப்ரூட் என்னது பார்க்கும் போது கர்த்தராக இயேசு கிறிஸ்து அவருடைய உயிர்த்தெழுதலை குறித்து அங்க சொல்லுகிறதா கூட பார்க்கவும் புரியுமா? இப்ப இந்த வகையில இயேசு கிறிஸ்துடைய உயிர்த்தெழுதல் மிக அழகாக வந்து நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம், நம்ம கவனிச்சுட்டு இருக்கோம். மேலும் சகோதரிங்க என்ன சொல்றார் அப்படின்னு பார்க்கும் போது அடுத்ததாக சொல்லும் போது இயேசு கிறிஸ்து உயிரோடு எழும்பினதுனால, அவருடைய உயிர்த்தெழுதல விசுவாசம் நம்பிக்கை நம்ம வைக்கிறதுனால, சகோதரி சொன்ன பிரகாரமாக நாமும் கூட எங்க போய் நிக்க போறோம்? அங்க உயிர்த்தெழுதல நிச்சயமாக அங்க நிக்க போறோம். அந்த பாயிண்ட் அடுத்ததான் அவர் பேசுறாரு. இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உயிரோடு இருக்கிறதுனால அந்த விசுவாசத்தின் அடிப்படையில அந்த நிச்சயத்துல நாமும் கூட அங்க உயிரோடு கூட இருப்போம். ஒருவேளை இயேசு கிறிஸ்து மரணத்தோடு போயிருந்தா என்ன இருக்கும்? நாமும் கூட அதோட முடிஞ்சு போயிருக்கோம். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதல வந்துட்டா, நாமும் கூட உயிர்த்தெழுதல வந்துட்டோம். இயேசு கிறிஸ்து ஆவியின் ரூபத்துல போயிட்டார், நாமும் கூட எங்க போகணும்? ஆவியின் ரூபத்துக்கு போகணும். இப்ப இயேசு கிறிஸ்து ஒரு திவ்ய சுபாவத்தை வாங்கிட்டார், ஒரு மகிமையை பெற்றுக்கொண்டார். நாம கூட ஒரு திவ்ய சுபாவம், ஒரு மகிமைக்குள்ள போகணும். இயேசு கிறிஸ்து கடைசியாக ஒரு அழியாமையை அவர் என்ன பண்றார்? பெற்றுக்கொண்டார். அப்படி பார்க்கும் போது நாமும் கூட எங்க போயாகணும்? அப்ப இதுதான் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி போகிற அந்த விஷயம். இந்த பூலோகத்தோட அங்க நிக்கிறது கிடையாது, நம் மரணத்தோட நிக்கிறது கிடையாது. மரணத்தையும் தாண்டி தொடர்ந்து உயிர்த்தெழுதல் தொடங்கி கடைசி வரைக்கும் அழியாமை பிதாவாகிய தேவனுடைய அந்த உன்னதமான அந்த குண லட்சணம் அது வரைக்கும் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுவர்களாக நாம் காணப்பட வேண்டும் கூட பார்க்க. அப்ப அடுத்த பாயிண்ட் இங்க என்ன சொல்றார் அப்படின்னு பார்க்கும் போது, அப்போ அந்த காலத்துல இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் குறித்து அப்போஸ்தலர்கள் அங்க சாட்சியா இருந்ததுனால இன்னும் ஈஸியான ஒரு புரிஞ்சு கொள்ளக்கூடிய சரியான ஒரு வார்த்தை என்னன்னா, இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுபவர்கள் அவருடைய மரணம் அவருடைய உயிர்த்தெழுதலுக்கு சாட்சிகளாய் இருந்தது போல இன்னைக்கு நம்ம கூட எப்படி இருக்கலாமா? சாட்சிகளாய் இருக்கிறோம், ஆனா அதுக்கு முன்னாடி பின்பற்றுவர்களா இருக்கணும். அப்ப அவரை பின்பற்றி போகிற நாம் அப்படி சொன்னோம்னா நிச்சயமாக நம்முடைய வார்த்தைகள் நம்முடைய கிரியைகள் எப்படி இருக்கணும்னா, இயேசு கிறிஸ்துவின் மரணத்தை குறித்து சாட்சி கொடுக்கிறதா இருக்கணும், அவருடைய உயிர்த்தெழுதலை குறித்து சாட்சி கொடுக்கிறதா கூட இருக்கணும். அடுத்த விஷயம் அங்க பேசுறேன். அப்ப இயேசு கிறிஸ்துவை பற்றி நாம் சாட்சி கொடுக்கணும். அது மாத்திரமல்ல இன்னொரு விஷயம் அங்க ஆட் பண்ணிக்கிறாரு, தேவனுடைய வார்த்தையை குறித்து அங்க சாட்சி கொடுக்கிறதா கூட அங்க இருக்கணும் கூட பார்க்கணும். ஏன்னா விஷயம் பின்னாடி வருது, ஒரு சம்பவம் அழகா நடக்கும். இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் அடுத்த விஷயம் அங்க பார்க்கும் போது, இவ்விதமான காரியங்களை நாம கேட்கும் போது, அதை உணரும் போது, அல்லது இந்த விஷயங்கள்ல இந்த விசுவாசத்துல நாம் நடக்கும் போது நமக்குள்ள இருந்து வெளிவருகிற சந்தோஷம் எப்படின்னா, அது மிகப்பெரிய ஒரு சந்தோஷமா இருக்குன்னு சொல்லி சகோதரர் அங்க சொல்றார். எத்தனை பேரு அந்த அனுபவத்துக்கு நம்ம வந்துகிட்டு இருக்கிறோம் வந்திருக்கிறோம் தெரியல, ஆனா இருந்த போதிலும் ஒரு தூரத்துல ஒரு சந்தோஷமா இருக்கு. என்ன பாருங்க, தூரத்துல ஒரு நம்பிக்கை ஒரு விசுவாசம் இருக்கு. இயேசு கிறிஸ்து எனக்காக மரித்து எனக்காக அவர் உயிர் தெழும்பினால நானும் கூட என்ன பண்ணுவேன், மரணத்துக்கு பிறகு உயிரோடு கூட எழும்பு. தூரத்துல இருக்கு, இன்னும் நெருங்கி வரல, நமக்கு அந்த அனுபவம் இன்னும் வரல. அப்ப இங்க என்ன சொல்றான்னு பார்க்கும் போது, நம்முடைய சந்தோஷம் இப்பொழுதே நம்முடைய சந்தோஷம் மிகப்பெரிய ஒரு சந்தோஷமாக இருக்கணும். ஏன்னா நாமும் கூட உயிரோடு கூட நிச்சயமாக வருவோம். நாம் மறிக்கிறது இல்லை, மறித்தாலும் உயிரோடு கூட அங்க வருவோம். மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். அடுத்தது பாயிண்ட் அவர் சொல்லும் போது, நம்முடைய உயிர்த்தது மாத்திரம் கிடையாது, இயேசு கிறிஸ்து நம்முடைய உயிர்த்தது மூலமாக இயேசு கிறிஸ்துவை போயிட்ட முகம் முகமாய் அவரை பார்க்கும் போது அதுல இருக்கிற சந்தோஷம் அது சொல்ல முடியாதுன்னு சொல்ற வார்த்தைகள் அது சொல்ல முடியாது. அது ஒவ்வொருத்தருடைய அனுபவம் தான். ஆனா அது எப்படி புரிஞ்சு கொள்ளலாம் அப்படின்னு பார்க்கும் போது, அழகான ஒரு சம்பவத்தை அங்க விளக்குறதா பார்க்கிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 20 முதல் 2-3 வசனங்களை நீங்க படிக்கலாம். இப்போ இந்த சம்பவத்துல பார்க்கும் போது, அந்த ஸ்திரீ ஆனவங்க என்ன சொல்லப்பட்டிருங்க, மகதலேனா மரியாள் அதிகாலமே எழுந்துட்டு போயிட்டு அவருடைய கர்த்தருடைய சரீரத்திற்கு அந்த வாசனை திரவியங்கள் கொடுக்கணும் பண்ணணும், அந்த விஷயத்தை பண்ணணும் அப்படிங்கறதுக்காக அந்த மாதிரி போறாங்க. போய் பார்க்கும் போதுதான் அங்க சம்பவம் எப்படின்னு இருக்குன்னா, அங்க கல்லறையில் இருக்கிற அந்த கல் என்ன பண்ணுச்சுங்களா, எடுத்து போடப்பட்டிருந்தது. உடனே இந்த மாதிரி பயந்துட்டாங்க, இயேசு கிறிஸ்துவோட சரீரத்தை யாரும் என்ன பண்ணிட்டாங்க, அதை திருடி எடுத்துட்டு போயிட்டாங்க. பயந்து ரொம்ப வருத்தத்தோடு கூட துரிதமா ஓடி அங்க சீஷர்களுக்கு அங்க சொல்றாங்க. பேதுரு விட்டு சொல்லும் போது, பேதுரும் மற்ற சீஷர்களும் திரும்பமாக ரிட்டர்ன் தொடர்ந்து வசனங்க வாசிங்கன்னா அங்க பாக்கலாம், அங்க கல்லறைக்கு அங்க வருகிறதா கூட பார்க்கணும். படிக்க வேண்டாம் சிஸ்டர், டைம் ஆயிடும் நமக்கு. அப்ப சீமன் பேதுரு வந்து பார்க்கும் போது அங்க என்னாச்சுன்னா, அங்க சீலைகள் கிடைக்கிறதும் அவருடைய தலையில் சுட்டிருந்த சீலை மற்ற சீலனையே வைத்திராமல் தனியே ஒரு இடத்துல சுருட்டி வைக்கிறதுக்கும் கண்டார். இதெல்லாம் பார்த்துட்டு 8 படிக்கலாம். இவ்விதமாக பார்க்கும் போது 10 ரொம்ப தெளிவா சொல்றாங்க, அந்த சீஷர்கள் தங்களுடைய இடத்திற்கு அவங்க திரும்பி போயிட்டாங்க. இயேசு கிறிஸ்து வந்து மரித்தோர்ல இருந்து உயிர் தெளிவிட்டார். இந்த விஷயம் அவங்களுக்கு என்ன பண்ணல, இன்னும் சரியான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல வரல, அவங்க சரியான அதை புரிந்து கொள்ளல. ஏன்னா வசனம் இங்க சாட்சி கொடுக்கிறது, இன்னும் அந்த வேத வாக்கியத்தை அவர்கள் இன்னும் என்ன பண்ணீங்க, அறியாது இருந்தார்கள் சொல்லி அங்க சொல்லப்படுகிறதா பார்க்கிறோம். என்ன கூட இன்னொரு இடத்துல கூட இந்த வசனங்களை குறித்து நம்ம பார்க்கும் போது ரொம்ப அழகான வசனம் இந்த யோவான்ல தான் அங்க சொல்லப்படுதுன்னு நினைக்கிறேன். என்ன பார்க்கும் போது, இன்னும் ஏற்ற சமயம் ஏற்ற வேலை வராதனால தேவன் இந்த சீஷனுடைய கண்களை திறக்காதனால அவங்க என்ன பண்ண முடியாம புரிஞ்சுக்கலாம். வசனம் புரிந்து நான் சொல்றேன்னா, அவங்க சீஷர்கள் இந்த விஷயங்களை அவங்க புரிந்து கொள்ள முடியலன்னு சொல்லிட்டு வசனம் நமக்கு சொல்லுகிறதா பார்க்கும். ஏன் அப்படின்னு பார்க்கும் போது, இவங்களுக்குன்னு ஒரு டைம் இருக்கு, ஒரு நாள் இருக்கு. அது என்ன நாள், அந்த பெண்டிகோஸ்ட் அந்த டே அந்த அந்த ஒரு நாள் இருக்குன்னு நம்ம பார்க்கும். அப்ப இந்த சம்பவம் நடந்த பிறகு குறிப்பாக நமக்கு இங்க சகோதரர் சொல்லக்கூடிய சம்பவம் என்னன்னு பார்க்கும் போது, 11 வசனம் வந்து படிங்க சிஸ்டர். அப்ப இந்த அம்மா என்ன பண்றானா, கல்லறை அங்க வெளியே நின்று அழுதுகிட்டு இருக்கதா பாக்கலாம். இன்னும் வேறு சுவிசேஷங்களை நீங்க போய் பார்க்கும் போது கொஞ்சம் முரண்பாடா இருக்கும். அங்க 3 சகோதரிகள் அங்க வரதா கூட நம்ம பார்க்கலாம். ஒன்று மரியாள் சொல்லப்படுது, இன்னொன்னு பார்க்க இன்னொரு மரியாள்னு ஒரு இடத்துல சொல்லப்படுது. இங்க பார்க்கும்போது மகதலேனா மரியாள் சொல்லப்படுது, இன்னொன்னு பார்க்கும்போது யோவன்னா. மொத்தம் 3 பெண்கள் வராங்க, மற்றவங்க வந்து என்ன பண்றாங்க, சீஷர்கள் அவங்க கூட வராங்கன்னு பாக்கணும். அந்த ஆண் சீஷர்கள் கூட அங்க வரதா கூட சொல்லப்படுது. எப்படி சம்பவங்கள் எப்படி இங்க கொண்டு வருது அப்படின்னு பார்க்கும் போது, பிரதர் ரசல் அவர் கமெண்ட்ஸ்ல கொடுக்கிறாரு. முதல்ல எல்லாரும் சேர்ந்துதான் வந்தாங்க. வந்து பார்க்கும் போது இவ்விதமாக காட்சிகளை அவங்க பாக்குறாங்க. இன்னொரு சுவிசேஷத்துல என்ன பண்ணது, தூதர் என்ன பண்றாருன்னா அவருக்கு சொல்லிடுறாங்க, அவர் எங்க இல்ல மறுத்தொடர்ந்து எழும்பிட்டாரு, நீங்க போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்ப இவங்க திரும்ப ரிட்டர்ன் வந்துடுறாங்க. ஆனா இந்த இடத்துல யோவான் 20 அதிகாரத்துல இந்த மகதலேனா மரியாள் என்ன பண்றாங்கன்னா திரும்பவும் போய் பாக்குறாங்களாம். அதுதான் செகண்ட் விசிட் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ்ல அவர் எழுதுறாரு. இரண்டாவது அந்த ஒரு சந்திப்பு இந்த அம்மாவுக்கு போயிட்டு கல்லறையில போய் பாக்குறாங்க. ஏன் பாக்குறாங்க அப்படின்னா சகோதரர் என்ன எழுதுறாருன்னா சிஸ்டர்களோடு கூட வந்து பாக்குறாங்க அந்த அம்மா. ஒருவேளை இவங்களுக்கு வந்து அறிவிச்சது கூட அந்த அம்மாவா தான் இருக்கலாம். வந்து அறிவிக்கிறாங்க, சிஸ்டர்ல கூட்டிட்டு போறாங்க, ஒரு குரூப்பா போய் பார்த்துட்டு திரும்ப சிஸ்டர் எல்லாம் திரும்பிடுறாங்க, அந்த ரெண்டு ஸ்திரீகளும் திரும்பிடுறாங்க. இந்த அம்மா அங்கேயே நின்று அழுதுகிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னா எப்படி ஆயிலும் அவங்க எந்த முயற்சியும் எடுக்கல, சிஸ்டர்கள் வந்து பார்த்தாங்க பார்த்துட்டு போயிட்டாங்க. இந்த அம்மா வந்து அதிகப்படியான அன்பு வைத்திருந்ததுனால இந்த அம்மாவை குறித்து சில சாட்சிகளான சில காரியங்களை வந்து சகோதரர் ரசல் அங்க எழுதுறார். 7 பிசாசுகள் வந்து இந்த அம்மாட்டு வந்து துரத்தப்பட்டதுன்னு ஒரு இடத்துல சொல்றாரு. இயேசு கிறிஸ்து சிலுவையில அங்க தொங்கிட்டு இருக்கும் போது அந்த சிலுவையினுடைய கீழவே உட்கார்ந்துகிட்டு அவருடைய சரீரம் எடுத்து கொண்டு போயிட்டு அந்த அரிமத்தையூரான அந்த யோசேப்பு அங்க அடக்கம் பண்ற அந்த நேரம் வரைக்கும் கூடவே இருந்தாங்களாம. இந்த அம்மா மிகுந்த அன்பு வைத்திருந்த ஒரு ஸ்திரீ, ஒரு பெண் சிஷ்யி அப்படின்னு சொல்லிட்டு இங்க சொல்லப்படும். இந்த அம்மனால முடியல, ஏற்றுக்கொள்ள முடியல. இயேசு கிறிஸ்துவின் சரீரம் எங்க போயிருக்கும், யார் எடுத்துட்டு போயிருப்பா? சம்பவம் அவங்க வந்து பார்க்கும்போது தொடர்ந்து படிங்க சிஸ்டர்.
அப்படி அழுது கொண்டு இருக்கையில் அவள் குனிந்து கல்லறைக்குள்ளே பார்த்து இயேசுவின் சரீரம் வைக்கப்பட்டிருந்த இடத்திலே வெள்ளுடை தரித்தவர்களாய் இரண்டு தூதர்கள் தலமாட்டில் ஒருவனும் கால்மாட்டில் ஒருவனுமாக உட்கார்ந்திருக்கிறதை கண்டார்.
இந்த 12 வசனத்தை பார்க்கும் போது முதல்ல அவங்க வந்து பார்த்துட்டு போயிட்டாங்க, சீஷர் எல்லாம் வந்து பார்த்துட்டு போயிட்டாங்க. அப்ப அந்த நேரத்துல வந்து இந்த இரண்டு தூதர்கள் அங்க இருந்த மாதிரி இங்க இல்ல, ரெக்கார்டு இல்ல. திரும்ப ரிட்டை இந்த அம்மா வந்துட்டு மிகுந்த ஆதங்கத்தோட ரொம்ப வருத்தத்தோட தன்னுடைய கர்த்தருடைய சரீரத்துக்காக அழுதுட்டு இருக்கும் போது அப்ப இந்த அம்மாவுக்கு அந்த ரெண்டு தூதர்களும் வந்து காட்சி கொடுக்கறத அங்க பார்ப்போம். இந்த ரெண்டு தூதர்களை குறித்து சில விஷயங்கள், நுணுக்கமான விஷயங்கள் பிரதர் ரசல் கமெண்ட்ஸ்ல எழுதுறார். எதுக்காக இந்த ரெண்டு தூதர்கள் உள்ள இருந்தாங்க? வசனம் இங்க சொல்லும் போது அங்க தலைமாட்டில் ஒருவன் கால்மாட்டில் ஒருவன் இருந்ததா கூட அங்க சொல்லப்படுது. ரெண்டு தூதர்கள், ஏன் ஒரு தூதன் போனாதான், மற்ற சுவிசேஷங்களை பார்க்கும்போது ஒரு தூதன் தான் சொல்லப்படும், ஆனா இங்க ரெண்டு தூதன் அப்படின்னு தூதர்கள் சொல்லி சொல்லப்படும். இப்ப இந்த ரெண்டு தூதர்கள் எதற்காக வந்தாங்க அப்படின்னு சொல்லி அது கூட அந்த பாயிண்ட் அங்க கமெண்ட்ஸ்ல கொடுத்துருக்காரு. ரொம்ப ஆச்சரியமான விஷயம் தான். ரெண்டு தூதர்கள் எதுக்காக இருந்தாங்க? கால்மாட்டில் ஒருத்தன் இருந்தாங்க, தலைமாட்டில் ஒருத்தன் இருந்தாங்க. எதுக்காக அனுப்பிச்சிருப்பார் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு பாயிண்ட் மாத்திரம் பிரதர் ரசல் கொடுக்கிறாரு. இயேசு கிருஷ்ணனுடைய சரீரத்தை, இயேசு கிருஷ்ணனுடைய சரீரத்தை பாதுகாப்பதற்காக அந்த ரெண்டு தூதர்கள் வந்து தேவன் நியமித்திருந்தாராம். விஷயம் புரிஞ்சுக்கணும். ரொம்ப மெய்சிலிக்கக்கூடிய விஷயங்கள், ரொம்ப ஆச்சரியமான விஷயங்கள். நேற்று நம்ம படிச்சுட்டு இருக்கும்போது அந்த ரெண்டு தூதர்களுடைய வேலை விதமா இருந்துச்சு. ஒண்ணு, இரண்டாவது வேலை என்னன்னு பார்க்கும் போது குறிப்பிட்ட நேரத்தில் இயேசு கிருஷ்ணனுடைய சீஷர்கள் அந்த சரீரத்தை தேடிட்டு வருவாங்க. அவங்களுக்கு இந்த செய்தியை, அவர் உயிர்த்தெழுந்த செய்தியை தூதர்கள் சொல்லணும். ரெண்டு வேலையை வந்து தேவன் அவர்களுக்கு கொடுத்திருந்தாராம். பிரதர் ரசல் அது மட்டும்தான் எழுதுறாரு. உட்கார்ந்து நம்ம மெடிடேட் பண்ணி பார்க்கும் போது ஒருவேளை இந்த கர்த்தருடைய சரீரத்தை வந்து பாதுகாக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு வேலையை வந்து தேவன் அவங்களுக்கு கொடுத்திருந்தாருன்னா அந்த ரெண்டு தூதர்கள் எந்த நேரத்திலிருந்து அங்க இருந்திருப்பாங்க? ஒண்ணு, இரண்டாவது எதற்காக கர்த்தருடைய சரீரத்தை பாதுகாக்கணும்? ரெண்டு கேள்விகள் நம்ம சிந்தையில வரும். ஒன்று, எதற்காக கர்த்தருடைய சரீரத்தை அவங்க பாதுகாக்கணும் அப்படின்னு பார்க்கும் போது என்ன சொல்லலாம்? யாராவது வந்து கெஸ் பண்ண முடியுமா? சரீரத்தை ஏன் பாதுகாக்கணும்? ஆல்ரெடி அங்க அரசாங்கம், கவர்மெண்ட் என்ன பண்ணிருக்குங்க, சீஷர்களுக்கு திருடிட்டு போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்க கல்ல வச்சுட்டு சீல் பண்ணி வச்சுட்டாங்க. அதுக்கு ரெண்டு காவலாளிகள் கூட போட்டு வச்சிருக்காங்க. அப்படி இருக்கும் போது தேவன் ஏன் வந்து அந்த சரீரத்துக்கு பாதுகாப்ப ரெண்டு தூதர்கள் அங்க கொடுக்கணும்? அது யோசனைக்கு உண்டான ஒரு காரியம் தான். அப்ப சீஷர்கள் அவருடைய சபைக்கு மாத்திரம் இயேசுவின் சரீரத்தின் மேல ஒரு அக்கறை, ஒரு கண் கிடையாது. இன்னொருத்தர் கூட இருக்கு, அது யாரு? சாத்தான். இப்ப சாத்தானை குறித்து கூட நம்ம யோசனை பண்ணி பார்க்கணும். ஏன்னா இயேசு கிறிஸ்து அவருடைய ஜனனம் முதல், அவர் பிறந்த அந்த நேரம் முதல், அந்த நேரம் அதுல இருந்து கூட கிடையாது, ஆரம்பம் முதல், ஏன் ஆபேல் முதல் நம்ம சொல்லணும். ஸ்திரீனுடைய வித்து, அந்த வித்தை நான் என்ன பண்ணணும்? கொலை பண்ணணும். ஏன்னா அப்படி அதை உயிரோட விட்டுட்டோம்னா அந்த வித்து என்ன ஆயிடும்? என்ன சாகடிச்சு என்னோட தலையை அதை நசுக்கிடும், என்னை கொன்றும். சோ ஆரம்பம் முதல் அங்க சாத்தான் ரொம்ப நுணுக்கமாக அதை யோசனை பண்ணிட்டு ஒவ்வொன்னா சில காரியங்களை செஞ்சுக்கிட்டே வர்றார். ஆபேல் முதல் கொலை செஞ்சார். மோசேவை யோசனை பண்ணார், ஒருவேளை மோசேவா இருக்குமோ சந்தேகம் வந்துடுச்சு அவருக்கு. அப்ப அந்த பார்வோனை வைத்து என்ன பண்றார்? கொலை செய்வதற்கு அநேக முறை அங்க வந்து யோசனை பண்ணியிருக்கார், முயற்சி பண்ணியிருக்கிறார். இது விதமாக பல சம்பவங்கள் இங்க பார்க்கலாம். இயேசு கிறிஸ்து பிறக்கும் போது கூட அந்த பாலகனை என்ன பண்றது, குழந்தைகளை 2 வயதுக்குட்பட்ட எல்லா குழந்தைகளையும் என்ன பண்ணுங்க, கொன்றுங்க. ஏரோதின் மனதில அவருடைய சிந்தையில புகுந்துகிட்ட என்ன பண்ற வேலையை பண்ணான்னு பார்க்கலாம். கெத்செமனே தோட்டத்துல கடைசி நேரத்தில் இருக்கும் போது இவர் பலவீனமா இருக்கிறார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு, இன்னும் இந்த காரியத்துக்கு முன்பதாக ஒரு அழகான காரியத்தை நம்ம பேசணும். 40 நாள் உபவாசமா அவர் இருக்கும் போது ரொம்ப பலவீனமா சரீரம் முதற்கொண்டு அவர் எடுப்பட்டிருக்காரு, பலவீனமா இருக்கிறார் தெரிந்து கொண்டு சரியான நேரத்தை அங்க வந்து உபயோகப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணார் சாத்தான். இயேசு கிருஷ்ணனுடைய அந்த கடைசி ஜபம் கெத்செமனே, அது கூட நம்ம சொல்லலாம். அங்க கூட அவருடைய சிந்தையில இருந்துட்டு சாத்தான் கூட அங்க பேசுகிறதா கூட நம்ம பார்ப்போம். ஆனா இதையெல்லாம் மீறி தேவன் தனக்கு கொடுத்த அந்த வேலையை மிக மிக சுத்தமாக பரிபூர்ணமாக நிறைவேற்றி ஒரு சாட்சியாக இருக்கக்கூடிய ஒரு சரீரம், ஒரு சரீரம். நம்ம ஏற்கனவே அந்த பாயிண்ட் பேசிருக்கிறோம், இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தை குறித்து. அப்ப ஒரு சாட்சியான சரீரம், இது சாதாரண ஒரு சரீரம் கிடையாது, இது தேவனுக்கு ஒரு சாட்சி உள்ள ஒரு சரீரமாக அங்க இருக்கு. அது மாத்திரமல்ல, இந்த அகில உலகத்தினுடைய மீட்பு, அகில உலகத்துக்காக ஒரு பலி கொடுக்கப்பட்ட ஒரு சரீரமாகத்தான் இருக்கு. உயிரற்ற ஒரு சடலம் தான், அது மாம்சம் தான், ஆனா இருந்தாலும் அது ஒரு சாட்சியாக அங்க இருக்கு. எந்த நேரத்திலும் சாத்தான் என்ன பண்ணலாம், அந்த சரீரத்தை எடுத்துட்டு போலாம். உயிரற்ற சடலத்தை, அந்த சரீரத்தை எடுத்து சாத்தான் என்ன பண்ண போறார், அந்த பாயிண்ட் கூட யோசனை பண்ணும். எதுக்காக வந்து இந்த அரசாங்கம் வந்து இந்த கவர்மெண்ட் வந்து சீல் வச்சாங்க அப்படின்னு பார்க்கும் போது, சீஷர்கள் அவருடைய சரீரத்தை என்ன பண்ணிடக்கூடாது, எடுத்துட்டு போயிடக்கூடாது. ஒண்ணு, இன்னொரு பகுதியில் பார்க்கும் போது சீஷர்கள் அந்த சரீரத்தை எடுத்துட்டு போயிட்டா என்ன ஆகும், மோசேயினுடைய சரீரத்தை அங்க இஸ்ரேல் ஜனங்கள் எடுத்துட்டு போனா என்ன நிலைமை அங்க வந்திருக்குமோ, என்ன காரியம் நடந்திருக்கும், அதே போலத்தை இங்கேயும் நடந்திருக்கும். ஆனா இந்த ஒரு காரியத்தை வந்து சரியானபடி செய்வதற்கு தான் இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தை அழகா எடுத்துட்டு போயிட்டு சீஷர்கள் கையில சாத்தான் கொடுத்தான என்ன ஆகும். அப்ப இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் மேல அவங்க நிச்சயமாக நம்பிக்கை இருக்காது. ஏன்னா அவருடைய சரீரம், அவருடைய மாம்சம் எங்க கையில இருக்கும் போது அவர் உயிரோடு எழும்பிட்டார், 3 நாள் கழித்து உயிரோட தேவன் எழுப்பிட்டார் அப்படிங்கிற விஷயம் எப்படி உண்மை அவங்க யோசனை பண்ணிருப்பாங்க. அதனாலதான் தேவன் கூட என்ன பண்ணிட்டார்னா சரீரத்தை மறைச்சிட்டார்னு சொல்லிட்டு காலம் சமீபமா இருக்கிற புக்ல வந்து அவர் சகோதர ரசல் அவங்க எழுதுறாரு. இப்ப அவிதமாக பார்க்கும் போது இந்த தூதனுடைய வேலை என்னன்னா, சாத்தான்டிருந்து சரீரத்தை என்ன பண்ணும், பாதுகாக்கணும், பாதுகாக்கணும். எத்தனை நாள் பாதுகாக்கணும், 3 நாள். அப்ப எத்தனை நாள் அவங்க இருந்திருப்பாங்க, எந்த நேரத்தில் இருந்திருப்பாங்க, யோசேப்பு வந்து சரீரத்தை உள்ள வச்சு அந்த கல்லறையின் கல்ல மூடிட்டு போனதுக்கு அப்புறம் அந்த செகண்ட்ல இருந்து என்ன பண்ணிருப்பாங்க, தேவன் கட்டளையின் பேர்ல ரெண்டு பேரும், கால்மா தலையில ஒருத்தர், அந்த கால்மாட்டில் அந்த ஒருத்தர், ரெண்டு பேரும் இயேசு கிறிஸ்துவுடைய அந்த உன்னதமான ஒரு சரீரம், விசேஷமான சாட்சிக்கு உண்டான அந்த சரீரத்தை அவங்க பாதுகாத்துக்கிட்டே நிச்சயமா இருந்திருப்பாங்க. இப்ப இந்த விஷயம் கூட நம்ம யோசனை பண்ணிப்பா, ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. 3 நாள் என்ன பண்ணிருப்பாங்க, அவங்க அதை பாதுகாத்துட்டு இருப்பாங்க. அப்ப இதோட இவங்க வேலை முடிஞ்சிச்சா அப்படின்னு பார்க்கும் போது இல்ல. இப்ப சகோ அந்த அந்த ஸ்திரீகளும் அந்த சீஷர்களும் வந்து பார்க்கும் போது இயேசு கிறிஸ்து சரீரமே இல்ல, அங்க இல்ல. அப்ப அது என்ன ஆயிடுச்சு, அது என்ன எங்க போயிடுச்சு, அதை குறித்து பேசும்போது சகோதர ரசல் அவங்க எங்க போச்சுன்னு தெரியல சொல்றாங்க. ஆனா ஒன்னு நம்ம யூகம் பண்ணிக்கலாம், இந்த சரீரத்தை 3 நாள் பாதுகாத்து, சாத்தான் கையில இருந்து அவனுடைய பார்வையில இருந்து பாதுகாத்து, 3 நாள் பிறகு அவர் உயிரோடு கூட எழும்புகிற அந்த விஷயத்துல, அந்த நேரத்துல இந்த சரீரத்தை பத்திரமாக எடுத்துட்டு போற ஒரு வேலை யார் கையில தான் இருந்துச்சு, இந்த 2 தூதர்கள் கையில தான் இருந்துச்சு. நம்ம யூகம் நிச்சயமாக அது நிச்சயமாக அப்படிதான் இருந்திருக்கும், நம்ம யூகம் போட பண்றோம். அப்ப அதோட வேலை முடிஞ்சிச்சான்னு பார்க்கும் போது இன்னைக்கு அந்த சரீரம் எங்க இருக்கு, இந்த சரீரம் எங்க இருக்குன்னு தெரியல, ஆனா எங்கேயோ இருக்கு. அது பிரதர் ரசல் சொல்ற, அது எங்கேயோ இருக்கு. கடைசி காலத்துல உலக ஜனத்துக்கு முன்பாக கண்டிப்பா என்ன பண்றா, சாட்சியாக கொண்டு நிறுத்துவா. அப்ப அந்த சரீரத்தை எங்கேயோ இருந்து ஏதோ இடத்துல இருந்து திரும்பமாக கொண்டு வந்து சேர்க்கிற வேலை கூட யார் தாங்களாமா, அதே 2 தூதர்களா தான் நிச்சயமா இருக்கணும். அப்ப இன்னைக்கு அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா, எப்படி அந்த 3 நாள் கலரையில இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தை வந்து பாதுகாப்போட வச்சுட்டு இருந்தாங்களோ, அதே போல இன்னைக்கு வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் அது எங்கன்னு தெரியல, தேவன் மாத்திரம்தான் அறிவார். இன்னைக்கு வரைக்கும் அந்த சரீரத்தை மிக பத்திரமாக சாத்தானுடைய பார்வையில இருந்து விலக்கிட்டு என்ன பண்றாங்க, அதை பாதுகாத்துட்டு இருக்கிற மிகப்பெரிய வேலை அந்த 2 தூதர்களுக்கு நிச்சயமாக இது ஒண்ணு பண்றாங்க, ஒரு விஷயம் மிகப்பெரிய காரியம் தான். 2வது காரியம் தூதர்கள் என்ன சொல்ற என்ன பண்றாங்கன்னு பார்க்கும் போது, சீஷர்களுக்கு ஒரு நல்ல செய்தியை அவங்க கொடுக்கறாங்க. அதுதான் சகோதரர் அங்க எழுதுறாங்க, சீக்கிரமாய் நீங்க போங்க, போயிட்டு சொல்லுங்க. என்ன சொல்லணும், இயேசு கிறிஸ்து மரித்தோர் இருந்து எழும்பிட்டாருன்ட்டு நீங்க போயிட்டு சாட்சி கொடுங்க. அது தாமதமாய் அல்ல, இப்பவே இந்த நேரத்தில் சீக்கிரமா நீங்க போயிட்டு அந்த காரியத்தை நீங்க சொல்லுங்கன்னு சொல்லி அங்க சொல்லுகிறதா பார்க்கும். மத்த 28 அதிகாரம் முதல் 2 வசனம் நீங்க படிக்கலாம். மரியாளுக்கும் இந்த மகதலேனா மரியாளுக்கும் அவர் கொடுக்கிறதா பார்த்தோம். இந்த தூதன் வானத்திலிருந்து இறங்க வந்து அவங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு விசேஷமான காரியம் என்ன, அவர் இயேசு கிறிஸ்து உங்களுடைய ஆண்டவர் உங்களுடைய கர்த்தர் மரித்தோடு இருந்து அவர் எழும்பிட்டார் சொல்றார். சீக்கிரமா போயிட்டு இந்த செய்தியை உங்களுடைய சகோதரர் அவருடைய சகோதரர்களுக்கு அவருடைய சிஷ்யர்களுக்கு நீங்க அறிவிங்க, நீங்க சொல்லுங்க சொல்றார். இதோ உங்களுக்கு முன்னாடி என்ன பண்றாரு, அவர் கலிலேயாவுக்கு அவர் போயிட்டு இருக்கிறார், நீங்க போங்க சொல்லி அங்க சொல்றதா பாக்குறோம். 9 வசனம் படிங்க சார்.
அவர்கள் அவருடைய சீஷர்களுக்கு அறிவிக்க போகிற போது இயேசு தாமே அவர்களுக்கு எதிர்பட்டு வாழ்க என்றார். அவர்கள் கிட்ட வந்து அவர் பாதங்களை தழுவி அவரை பணிந்து கொண்டார்கள்.
அப்ப இங்க சொல்லும் போது கொஞ்சம் வித்தியாசமான ஒரு சம்பவம் ஒரு காரியத்தை இங்க சொல்லப்படுது. அப்ப இவங்க போறாங்க, ஆனா அதுக்கு முன்பதாக என்ன பண்றாங்கன்னா இயேசு கிறிஸ்து இவரை நோக்கி அங்க வரதா பார்க்கும். இங்க சொல்லப்படுகிறது ரெண்டு ஸ்திரீகள் சொல்றாங்க, ரெண்டு ஸ்திரீகளும் மரியாளம் இன்னொரு மற்றொரு மரியாளம் அதோர் மேரி சொல்றாங்க, இன்னொரு பகுதியில மகதலேனா மரியாள் சொல்றாங்க. யாரா இருக்கட்டும், இந்த ஸ்திரீகள் போகும்போது எதற்காக போறாங்கன்னா தூதன் இருந்து வாங்கின செய்திகளை தான் பெற்றுக்கொண்ட அந்த நல் செய்தியை சீஷர்களுக்கு கர்த்தருடைய சீஷர்களுக்கு கர்த்தருடைய சபைக்கு அறிவிக்கிறதுக்கு இவங்க துரிதமாய் போகும்போது இயேசு கிறிஸ்து அவங்களுக்கு இடைப்பட்டு அங்க நிக்கிறார், வாழ்க சொல்லி நான் சொல்றேன். உடனே இவங்களுடைய கிரியை இவங்களுடைய செய்கை என்னவா இருக்கு அப்படின்னு பார்க்கும் போது அவருடைய பாதத்தில் விழுந்து என்ன பண்றாங்க, பணிந்து கொண்டார்கள், பாதங்களை தழுவி பணிந்து கொண்டார்கள் சொல்லி பார்க்க, பாதங்கள்ல இங்க பாயிண்ட் கொடுக்கிற பாதங்கள்ல விழுந்தாங்க அப்படின்னு பார்க்கும்போது நிச்சயமாக தெரியும் அன்னைக்கு இருக்கிற ஸ்திரீகள் என்னவா எப்படிதான் இருப்பாங்க. ஒரு ஒரு புருஷனானவனே என்ன பண்றது இல்ல, நிமிர்ந்து பார்க்க மாட்டாங்க. சோ அதனால இவங்க ஸ்திரீகள் என்ன பண்றாங்கன்னா பாதத்துல அங்க விழுந்துட்டு தாங்க சொல்றாங்க. விழும் போது அவங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க, இதுதான் இயேசு கிறிஸ்து, இவர் தான் உண்மையான கிறிஸ்து, இவர் தான் எங்களுடைய ஆண்டவர் அப்படின்னு எப்படி கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்கன்னு பார்க்கும் போது அவருடைய காலில் இருந்த அந்த ஆணி கடாவப்பட்ட அந்த காயம் அந்த தழும்பை குறித்து அங்க பேசுறாங்க. பிரியமானவர்கள் இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தை குறித்து அங்க பேசணும், அந்த சரீரம் வேற எங்கேயோ கொண்டு போயாடுச்சு. ஆனா இங்க இயேசு கிறிஸ்து ஒரு சரீரத்தோடு கூட இவங்க பார்க்கும் வண்ணமாக வந்து அவருக்கு முன்னாடி நீங்க வாழ்கன்னு சொல்லி அவங்க சொல்லும் போது இது என்ன சரீரமா இருக்கும், இதை குறித்து கூட நம்ம கமெண்ட்ஸ்ல நம்ம புரட்டி பார்க்கும் போது தேவன் அந்த சமயத்துல வேறொரு சரீரத்தை கூட அங்க கொடுத்திருந்தார். வேறொரு சரீரம்னா வித்தியாசமான இல்ல, இயேசு கிறிஸ்துடைய மாம்ச சரீரத்துக்கு ஒத்த அதை போலவே ஒரு சரீரம் அங்க கொடுத்திருந்தான்னு பார்க்கும். அது தேவனுடைய வல்லமை, அந்த சரீரத்தை கொடுக்கலாம் திரும்பமா ரிட்டர்ன் எடுத்துக்கலாம் சொல்றார். அப்ப இவ்விதமாக அவங்க வந்து அவங்க போகும்போது இயேசு கிறிஸ்து அவங்களுக்கு எதிர்பட்டு அவர்களை வாழ்த்துக்கிறதா கூட அங்க பார்க்கிறோம். 10 வசனம் படிச்சு
முடிச்சிட்டீங்களா?
இங்க பார்க்கும் போது இயேசு கிறிஸ்து திரும்பமா சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா நீங்கள் போய் என்னுடைய சகோதரர்களுக்கு இந்த செய்தியை என்ன பண்ணுங்க, நீங்க சொல்லுங்க. இங்க வர சொல்லுங்க, அவங்கள கலிலேயாவுக்கு நீங்க வர சொல்லுங்க, அங்க அவர்கள் என்னை காண்பார்கள் சொல்லி அங்க சொல்லுகிறதா பார்க்க. இதெல்லாம் ஞான அர்த்தம் ஆகக்கூடிய விஷயங்கள் நிச்சயமாகவே இருக்கு. இங்க நடக்கக்கூடிய விஷயங்கள் திரும்பமாக யோசனை பார்க்கும் போது சகோதரர் அடுத்ததாக என்ன சொல்றாருன்னா ஒரு நற்செய்தியை, ஒரு நல்ல செய்தியை இந்த ஸ்திரீகள் அவங்க பெற்றுக்கொண்டாங்க சொல்லி அங்க சொல்ற. நல்ல செய்தியை பெற்றுக்கொண்டாங்க, இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் அடைந்த அந்த செய்தியை பெற்றுக் கொண்டாங்க அப்படின்னு சொல்லி அங்க சொல்லுகிறதா பாருங்க. மிகுந்த எல்லாத்துக்கும் சந்தோஷம் மிகுந்த ஒரு செய்தி தான். இன்னும் குறிப்பா சொல்லப்போனா அவர் பாலகனாய் பிறந்த அந்த செய்தியை காட்டிலும் ஒரு நற்செய்தி அப்படிங்கிறது இதுதான் உண்மையான நற்செய்தியாக அங்க இருந்திருக்கும், நிச்சயமா இருக்கணும். அவிதமாக ஒரு நல்ல செய்தியை இந்த ஸ்திரீகள் பெற்றுக்கொண்டாங்க. யார்கிட்டிருந்து பெற்றுக்கிட்டாங்க? தூதர்கள்ட்ட இருந்து முதல்ல அவங்க பெற்றுக்கிட்டாங்க. தூதன் தான் சொல்றார், நீங்க ஏன் இங்க அவரை தேடுறீங்க, அவர் இங்க இல்ல, மரித்தோடு இருந்து உயிரோடு கூட எழும்பிட்டார், நீங்க போயிட்டு அவருடைய சீசனுக்கு இந்த செய்தியை சொல்லுங்க. அவர் உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு அங்க போகிறார் கூட பாக்குறோம். கலிலேயாங்கிற வார்த்தை ஞாபகம் வச்சுங்க. கடைசியாக அதுக்கு உண்டான விஷயத்தை அவர் பேசுறார். கலிலேயாவுக்கு அவர் போறாரு, நீங்க போயிட்டு சீசலுக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்றார். தூதர்கிட்ட இருந்து நல்ல செய்தியை பெற்றுக்கொண்ட இவங்க உடனே அதற்கு கீழ்ப்படைந்து அதற்கு செவி கொடுத்து எவ்வளவு சீக்கிரம் போக முடியுமோ போறாங்க. ஆனா சீசன்ல பாக்குறதுக்கு முன்னாடியே யார் வந்து இவங்களை பாத்துறான்? அப்ப இயேசு கிறிஸ்துக்கு வந்து தூதர் மேல நம்பிக்கை இல்லையா? அவங்க கண்டிப்பா சொல்லிருப்பாங்க அப்படின்ட்டு. ஏன் ரெண்டாவது டைம் இவர் வந்து கன்ஃபார்ம் பண்றாரு, போய் சொல்லுங்கப்பா, நீங்க போயிட்டு இந்த மாதிரி சொல்லுங்கம்மா, நான் வந்து கலிலேயில வந்து அவங்களை மீட் பண்றேன் அப்படின்ட்டு ஏன் சொல்றேன். அது கூட விஷயங்கள் அங்க அடங்கியிருக்கு. ஏன்னா ஏசு கிறிஸ்து இப்ப என்ன ரூபத்துல இருக்கிறா, என்ன சரீரத்தில், ஆவியின் சரீரம். நமக்கு தெரியும் ஒரு ஆவியின் சரீரம் எவ்வளவு ஸ்பீடா டிராவல் பண்ண நமக்கு தெரியும். அப்ப நிச்சயமாகவே இவங்க போறதுக்கு முன்னாடி ஏசு கிறிஸ்து அந்த கலிலேயாவுக்கு போயிருக்கலாம், போயிட்டு சீசன்ல வந்து மீட் பண்ணிருக்கலாம். ஆனா இவர் போகல, தூதன் சொன்ன விதமாக இவர் போகல. இவர் என்ன பண்றான்னா, அதற்கு முன்பதாகவே இடைப்பட்ட இந்த நேரத்துல அங்க ஸ்ரீகள் மத்தியில வந்து நின்றுகிட்ட, நீங்க வாழ்க, நீங்க போயிட்டு இப்ப சொல்லுங்க சொல்றாரு. நான் சொல்லல, நான் உங்களுக்கு முன்னாடி போகல, தூதன் சொன்ன மாதிரி நீங்க போயிட்டு என்ன பண்ணுங்க, என்னை குறித்து சாட்சி சொல்லுங்க, நான் வந்து அவங்களை அந்த கலிலேயாவில மீட் பண்றேன்னு சொல்லி அங்க சொல்லுகிறதா கூட பார்க்கும். பிரியமானவர்களே, இதுல ஆவிக்குரிய விஷயங்கள் எடுத்துக்கிட்டோம். தான் தூதன் சொன்ன வார்த்தைகள், அது யாருடைய வார்த்தைங்க? யாருடைய வார்த்தையா இருக்கும்? நிச்சயமாக தேவனுடைய வார்த்தைகள் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கணும். எப்படி? தேவனிடத்திலிருந்து, பரலோகத்திலிருந்து, வானத்திலிருந்து இறங்கி வந்த அந்த தூதன் நல்ல செய்தியை, இயேசு கிறிஸ்து அவங்களுக்கு சொல்லல, நல்ல செய்தியை, தேவன் தமக்கு சொன்ன அந்த செய்தியை அங்க ஸ்திரீகளுக்கு வெளிப்படுத்துகிறதா கூட பார்க்கும். ஏன் மரித்தோர்ல இடத்துல அவரை தேடுறீங்க? நீங்க போயிட்டு சொல்லுங்க. இந்த வார்த்தைகள் முழு நம்பிக்கை வச்சுட்டு, இந்த வார்த்தைகள் மூலமாக தேவன் நமக்கு என்ன காரியங்களை கட்டளையிட்டு இருக்கிறாரோ, என்ன காரியங்களை நீங்க போய் செய்யுங்கன்னு சொல்லி கட்டளையிட்டு இருக்கிறாரோ, சொல்லியிருக்கிறாரோ, அந்த விஷயங்களை நம்ம அப்படியே நம்பிட்டு அப்படியே ஏற்றுக்கொண்டு அந்த காரியங்களை நாம் செய்யும் போது, செய்ய கிளம்பும் போது, அதை நிறைவேற்றுக்கு முயற்சி பண்ணும் போது, நீங்க போயிட்டு என்ன பண்ண வேண்டாம், நிறைவேற்ற வேண்டாம். அதுக்கு முன்னதாக யார் வரா? இயேசு கிறிஸ்து வழியிலே வந்துட்டு எங்க போறீங்கன்னு கேட்கல, ஏன் போறீங்கன்னு கேட்கல, அதான் நான் போயிட்டு இருக்க, நீங்க போறேன்னு கேட்கல, வாழ்க சொல்றார், வாழ்த்துகிறார், வாழ்க, வாழ்க சொல்றார். தூதன் சொன்ன செய்தியை இவர் வந்து நிரூபணம் அங்க பண்றார், சாட்சி கொடுக்கிறார், தம்மையே வெளிப்படுத்தி என்ன பண்றாருன்னா அவர் சாட்சி கொடுக்கிறான்னு பாக்குறோம். இன்னைக்கு பிரிமானவர்களே, இன்னைக்கு சத்தியத்தை பெற்றுக் கொண்டவர்களாக, தேவனுடைய கட்டளையை பெற்றுக் கொண்டவர்களாக நாம் கடந்து போய்கிட்டே இருக்கோம். அதை உள்ள வச்சுக்கிட்டு நம்ம கடந்து போய்கிட்டே தான் இருக்கும். உண்மைதான், அதை நிறைவேற்ற முயற்சி பண்ண போது அந்த பாதையினுடைய எல்லை வரைக்கும், கடைசி வரைக்கும் போக வேண்டிய அவசியம் கிடையாது. அது முயற்சி எடுக்கும் போது, அந்த முயற்சி உண்மையாக இருக்கும் போது, கர்த்தரே என்ன பண்றாருங்களா, நம்மை தேடி நிச்சயமாக அங்க வரக்கூடியவரா வந்து என்ன சொல்றாரு, வாழ்த்துகிறார், வாழ்த்துகிறார். உண்மைதான், தூதர்கள் சொன்னது உண்மைதான், கர்த்தருடைய வசனம், தேவனுடைய அந்த வார்த்தைகள் சொல்லுகிற காரியங்கள் உண்மைதான் சொல்லிட்டு நமக்கும் நம்ம நம்ம எதிர்ப்பு வந்து என்ன பண்றாரு, அவர் வாழ்த்துகிறவராக கூட அங்க இருக்கிறார் கூட. இந்த ஒரு பாயிண்ட் நம்ம புரிஞ்சு வைக்க வேண்டியதாக இருக்கிறோம். இவ்விதமாக தொடர்ந்து அங்க சொல்லும் போது இவர் சொல்லுகிற, சகோதரர் எழுதுகிற மிக முக்கியமான விசேஷம் என்னன்னு பார்க்கும் போது, நீங்கள் போங்க சொல்லுங்க, அவ்வளவுதான், நீங்கள் போங்க சொல்லுங்க. அப்ப அங்க நீங்கள் போய் சொல்லுங்க அப்படிங்கிற ஒரு காரியம் இங்க நம்ம எப்படி எடுக்கிறோம்னு பார்க்கும் போது, நீங்கள் பெற்றுக்கொண்ட சுவிசேஷத்தை, நீங்கள் பெற்றுக்கொண்ட சத்தியத்தை போய் நீங்க என்ன பண்ணுங்க, சொல்லுங்க சொல்றாங்க. அநேக சகோதரர்கள் நம்ம மத்தியில இருக்கிறாங்க, அநேக சகோதரிகள் இருக்கிறாங்க, தேவனுடைய உன்னதமான சத்தியத்தை என்ன பண்றாங்க, போய் அங்க சொல்லுகிறாங்க. அப்ப நம்ம கூட என்ன பண்றோம், தேவனுடைய சத்தியத்தை நமக்கு தெரிந்த அளவுக்கு, நம்ம அறிந்த அளவுக்கு நம்ம சொல்றதுக்கு முயற்சி பண்றோம். உண்மைதான், அது அப்படியே நம்ம வந்து செய்யறோம். இன்னும் சில விஷயங்கள் தேவனை எதிர்பார்க்கிற என்ன காரியம் பார்க்கும் போது, நீங்கள் போங்க, தாமதமா போய் போக வேண்டாம், துரிதமாய் சீக்கிரமாய் போங்க, கிடைத்த அந்த சமயத்தை நீங்க என்ன பண்ணுங்க, உபயோகப்படுத்திங்க, போங்க. இப்ப நான் சொல்லுகிற விஷயம் சத்தியத்தை சொல்லுகிறது மாத்திரம் கிடையாது, அந்த சத்தியத்தை வாயில சொல்றது மாத்திரம் கிடையாது, கிரியைகள்ல அங்க செய்யக்கூடிய அந்த விஷயம், நீங்கள் துரிதமாய் போங்க. அவர் சொல்ல வேண்டிய விஷயமே கிடையாது, சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா தூதன் சொன்ன உடனே என்ன பண்றாங்கன்னா, உடனே காரியத்தில் அவங்க இறங்கிடுறாங்க. ஏன் எதுக்குன்னு அவங்க கேள்வியை கேட்கல. உடனே காரியங்களில் இறங்கி அவங்க துரிதமாய் போனாங்கன்னா எப்படி என்ன பண்ணிருப்பாங்க, நடந்து போயிருப்பாங்க, பாஸ்ட் நடந்து போயிருப்பாங்க, ஓடி இருப்பாங்க, வேகமா ஓடி இருப்பாங்க. கர்த்தர் வந்து மரித்தோல் இருந்து உயிர்த்தெழுந்துட்டார், நம்முடைய ஆண்டவர் உயிரோடு எழுந்துட்டார், சீஷர்களுக்கு சொல்லணும் அப்படிங்கிற மிகுந்த சந்தோஷத்தோடு கூட அங்க ஓடி இருப்பாங்க. அதே போல தான் இன்று கூட நமக்கு தேவனுக்கு தேவன் கையிலிருந்து கிடைக்கப்பட்டிருந்த மிகப்பெரிய சத்தியத்தை, அவருடைய கட்டளைகளை நாம் சொல்றது கிடையாதுங்க. முதல்ல என்ன பண்ணும், கிரியையில காண்பிக்கணும். அதை காதல கேட்ட உடனே உள்ள போய் இறங்கின உடனே அடுத்தது என்ன பண்ணும், கிரியைகள்ல அங்க செய்யணும். அப்படி செய்வர்களா இருந்தா யார் எதிர்கொண்டு வரா நமக்கு? நம்ம இயேசு கிறிஸ்துவை பார்க்கணுங்கிறது அவசியம் கிடையாது. அவர் எதிர்கொண்டு வரார், வந்துட்டு வாழ்த்துகிறார். எங்க வறுமையில் இல்ல, இப்போ சொல்றோம். அப்ப எதிர்கொண்டு வந்து நம்மை வாழ்த்துகிறவராக இருக்கிறார். ஒரு மாம்ச சரீரத்தில் இருக்கிற ஒரு மனுஷன் கிடையாது, அல்லது ஒரு மனுஷக்கு மாறன் என்று அழைக்கப்படுவது கிடையாது. இப்ப எப்படி இருக்காருங்க, பிதாவாக தேவனுக்கு என்ன வல்லமை இருக்கோ அந்த வல்லமையும் கூட என்ன பண்ணிருக்காரு, பெற்றுக்கொண்டிருக்கிற ஒரு ஒரு மகிமையான ஒரு சரீரத்தில் இருக்கக்கூடியவராக இருக்கிறார். அவர் என்ன பண்றாரு இந்த நேரத்தில், நமக்கு எதிர்கொண்டு வந்து வாழ்த்துகிறவராக அங்க இருக்கிறார் கூட பார்க்கணும். இந்த பாயிண்ட் கூட சகோதரங்க அழகாக நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார் பிரியமானவருக்கு. அடுத்ததாக இவர் சொல்லும் போது இங்க என்ன நடந்த காரியம் என்ன அப்படின்னு பார்க்கும் போது, இந்த மரியாள் என்ன பண்ணாங்க, மகதலேனா மரியாள் அங்க வாசல் நின்றுட்டு அழுது கொண்டிருக்கிறதா கூட அங்க பார்க்கணும். நீங்க வசனம் படிக்கலாம், 17 வசனம், யோவான் 20 அதிகாரம் 13 படிங்க.
அவர்கள் அவளை நோக்கி, ஸ்திரீயே ஏன் அழுகிறாய் என்றார்கள். அதற்கு அவள், என் ஆண்டவரை எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள், அவரை வைத்த இடம் எனக்கு தெரியவில்லை என்றாள். இயேசு இவைகளை சொல்லி பின்னாக திரும்பி பார்த்து இயேசு நிற்கிறதை கண்டார், ஆனாலும் அவர் இயேசு என்று அறியாதிருந்தார்.
அப்ப இந்த அம்மா செய்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும் போது, ஒண்ணு புரிஞ்சுக்கணும், நீங்க போய் சொல்லுங்க அப்படின்னு தூதர்கள் சொல்லிட்டாங்க, எல்லாரும் போயிட்டாங்க. ஆனா இந்த அம்மா மட்டும் என்ன பண்ணிருக்காங்க, போயிட்டு ரிட்டர்ன் வராங்க. இந்த மாதிரி சந்தேகத்துக்காக அவங்களுடைய வார்த்தைகள், தூதருடைய வார்த்தைகள்ல நம்பிக்கை இல்லாம வரல. ஆனா எப்படி இருந்தாலும் அந்த சரீரத்தை நான் என்ன பண்ணிக்கணும், பெற்றுக்கொள்ளணுமே, அதை பார்க்கணுமே. அப்ப ஆண்டவர் மேல வைத்திருக்கிற மிகப்பெரிய ஒரு அன்பு நிமித்தமாக தான் என்ன பண்றாங்கன்னா, இந்த அம்மா போகாம திரும்ப ரிட்டர்ன் வராங்க. வந்து அங்க இருந்து அழுதுட்டு இருக்கும் போதுதான் இப்ப என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்க்கும் போது, இந்த வசனங்கள்ல இங்க யோவான் நமக்கு சொல்லி வைக்கிறாரு, இயேசு அங்க நிற்கிறத என்ன பண்ணாங்க, கண்டால் ஆனா அதை அறியாமல் இருக்கா. அப்ப வேகமாய் துரிதமாய் ஓடுறவங்க கிட்ட கூட என்ன பண்றாரு, இயேசு கிறிஸ்து முன்னதாக வந்து நின்று வாழ்த்துகள் சொல்றாரு. அதே போல இயேசு கிறிஸ்துடைய மேல அன்பு வைக்கிறதுனால, ரொம்ப அதிகப்படியான அன்பு வச்சிருக்காங்க, விசுவாசம் வச்சிருக்காங்க இந்த அம்மா. இப்ப அவளுக்காக புலம்பிட்டு இருக்கிற இந்த சமயத்துல கூட இந்த அம்மாட்ட கூட என்ன பண்றாங்க, இயேசு கிறிஸ்து வந்து அவர்களுக்கு பின்னாக அங்க நிக்கிறாங்க. வித்தியாசம் புரிஞ்சுக்கணும், அங்க முன்னாக வந்து நின்று எதிர்கொண்டு வந்து வாழ்த்துன்னு சொல்றாங்க, இங்க பின்னாக வந்து நின்றுகிட்டு ஏன் அழுதுட்டு இருக்க சொல்லி கேட்கறாங்க. ஏன்னா தூதர்கள் சொன்ன வார்த்தை என்னன்னா, நீங்க போங்க, போய் சொல்லுங்க, வேகமா போய் சொல்லுங்க. அதுதான் பிரியமானவர்களே, இன்றைக்கு கூட அநேகமாக உற்சாகத்தோடு மிகுந்த சந்தோஷத்தோடு கூட தேவன் இருந்த பெற்றுக்கொண்ட சத்தியங்களை நாம் அறிவிக்கிறதுக்கு ஓடுகிறோம். உண்மைதான், தேவ கர்த்தர் என்ன பண்றார், அதுக்கு வாழ்த்துகள் சொல்ற, கிரீட்டிங்ஸ் கொடுக்கலாம், ஓகே நல்லா பண்றீங்க, வாழ்த்துக்கள் சொல்றேன், வாழ்த்துக்கள் நல்லா பண்றீங்க சொல்றேன். சில பேர் நம்ம மத்தியில கூட நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பார்க்கும் போது, இது கூட தவறா கிடையாது, கர்த்தர் மேல வைத்திருக்கிற ஒரு அன்பு தான், அவர் கூட இருக்கிற அந்த ஒரு கிருபை, அந்த அவர் மேல இருக்கிற ஒரு அன்பு தான், ஒரு விசுவாசம் தான். அதுல கூட சில பேர் என்ன பண்றாங்கன்னா, போறதில்ல, சரீரத்தை விட்டு பிரியறதுக்கு, சரீரத்தை வைத்து அந்த கலரையை விட்டு பிரியறதுக்கு அவங்க மனசு இல்ல. தூதர்கள் சொன்ன அந்த வார்த்தைகள நம்பிக்கை வச்சிருக்காங்க, ஆனா அந்த இடத்துல இருந்து கடந்து போறதுக்கு அவங்க மனசு இல்ல. உட்கார்ந்துட்டு யாரு வேற யாருக்காக அழுகல, தன்னுடைய கர்த்தருக்காக என்ன பண்றாங்க, அவங்க அழுகிறாங்க. அப்ப இது எதை குறித்து இங்க சொல்லப்படுது அப்படின்னு பார்க்கும் போது, கர்த்தரை பின்பற்றுவர்கள் தான், கர்த்தர் மேல விசுவாசம் வைத்துக்கலாம், தேவனுடைய பிள்ளைகள் தான், சபையின் ஜனங்கள் தான். ஆனா தங்களுடைய மனதில் இருக்கிற வேதனை நிமித்தமாக ஒரு அடி முன்னாடி எடுத்து வைக்க முடியாத சூழ்நிலை இருக்கிற சில சகோதரிகள், சில சகோதரிகளை குறித்து இங்க பேசுறத கூட நம்ம பார்க்கணும். அப்படி பார்க்கும் போது இந்த அம்மா அழுதுட்டு இருக்கும் போது இயேசு கிறிஸ்து அவருக்கு பின்னாடி வந்து நிக்கிறாரு. எதுக்காக வந்து நிக்கணும், சபையில ஒரு சகோதரன், ஒரு சகோதரி வேதனை நிமித்தமாக, ரொம்ப துக்கத்தை நிமித்தமாக அவங்க வந்து அழுதுட்டு உட்கார்ந்துருக்காங்க, இயேசு கிறிஸ்து ஏன் பின்னாடி வந்து நிக்கணும். நம்ம போன படத்துல கூட பார்த்தோம், பின்னாடி ஒருத்தர் நிக்கிறாங்க மறந்து போயிடும் நம்ம. அப்ப இங்க கூட ஆறுதல் பண்றதுக்கு தான் வராரு, வாழ்த்துதலுக்கு அவர் வரல, ஆறுதல் பண்றதுக்கு. நீ இந்த வேதனையிலிருந்து நீ என்ன பண்ணணும், வெளியே வரணும். ஆறுதல். ஏன்னா இவங்களும் சபை தான், இவங்களும் ஸ்திரீ தான், இவங்களும் சபை தான். அப்ப ஆறுதல் பண்ணுவதற்காக அங்க வந்து நிக்கிறாரு. ஆனாலும் இந்த ஸ்திரீ, இந்த சபை, இந்த சகோதரன், இந்த சகோதரி தனக்கு பின்பாக ஆறுதல் படுத்துருக்க நமக்கு ஒருத்தர் இருக்கிறா அப்படிங்கிற விஷயத்த என்ன பண்றாங்க? தொடர்ந்து வசனம் படிங்க, 15 வசனம். அறியாம இருக்கிறாங்க. அப்ப இயேசு கிறிஸ்து வாய் திறந்து கேக்குறாரு, ஏமா யார நீங்க தேடுறீங்க சொல்லுங்க, எனக்கு கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு கேட்கும் போது அவர் இப்ப யார் அப்படின்னு சொல்லி மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க, தோட்டக்காரன் சொல்லிட்டு. அப்ப அப்ப கூட தன்னுடைய ஆண்டவர் தான் அங்க வந்து நிக்கிறார்னு நம்ம தெரியல, புலப்படல, புரியல, தோட்டக்காரன் சொல்லிட்டு. அப்ப என்ன தோட்டக்காரன், ஏன் இந்த தோட்டக்காரர் சொல்லும் போது கமெண்ட்ஸ்ல போய் பார்த்தீங்கன்னா அழகான விளக்கம் சகோதரர் கொடுக்கிறார். அங்க யோசேப்பு வந்து ஒரு கல்லறை வச்சிருந்தாரு, சொந்தமான கல்லறை தான். இந்த அம்மா என்ன நினைச்சிட்டாங்களா, 3 நாள் வந்து இவர் என்ன பண்ணிருப்பார், மரணத்துல இருப்பார் அப்படிங்கிற விஷயம் இந்த அம்மாக்கு ஏற்கனவே தெரியும், என்ன சிசிலுக்கு சொல்லியிருக்கிறதா. அப்ப இந்த அம்மா கூட அதை அறிஞ்சு வச்சிருக்காங்களாமா. அப்ப 3 நாளுக்கு அப்புறம் இந்த சரீரத்தை யோசேப்பு என்ன பண்ணிருப்பாருன்னா அதை கொண்டு போய் வேற இடத்துல வச்சிருப்பார், அகற்றி இருப்பார் தன்னுடைய கடல் இருந்து அப்படின்னு சொல்லி இந்த அம்மா வந்து நம்பிக்கிறாங்க. அப்படி யோசனை பண்ணிட்டாங்களா, ஏன்னா 3 நாளுக்கு தான் இவர் டைம் கொடுத்திருப்பார். அதுக்கப்புறம் வந்து இவருடைய கலரா இருக்கிறதுனால இவர் என்ன பண்ணிருப்பார், சரீரத்தை எடுத்து கொண்டு போயிருப்பார், வேற எங்காச்சும் கொண்டு போய் வச்சிருப்பார். அப்ப இது யாருடைய நாலேஜ் இல்லாம நடந்திருக்கும் அப்படின்னு பாருங்க, கண்டிப்பா தோட்டக்காரனுடைய நாலேஜ் இல்லாம நடந்திருக்க. ஏன்னா கண்டிப்பா யோசேப்பு வந்து அப்படி பண்ணிருந்தாருன்னா தோட்டக்காரனை கூப்பிட்டு அந்த வேலையெல்லாம் பண்ணிருப்பார், கொஞ்சம் கல்லா கட்டிருப்பா, அந்த சரீரத்தை எடுப்பா, கொண்டு போய் வச்சிருப்பா. கமெண்ட்ஸ்ல போய் பார்த்து ரொம்ப அழகா அவர் பேசிட்டு இருக்கிறார். அப்ப அதனாலதான் தோட்டக்காரன் யோசனை பண்ணிட்டு, ஐயா ஒருவேளை நீங்க அந்த சரீரத்தை கொண்டு போய் எங்காச்சும் வச்சிருந்தீங்கன்னா நீங்க என்ன பண்ணுங்க, வச்சிருந்த கொஞ்சம் சொல்லுங்க எனக்கு, நான் போயிட்டு அதே எடுத்துக்கிறேன். தொடர்ந்து படிங்க சிஸ்டர். இப்பதான் இயேசு கிறிஸ்து தன்னை வெளிப்படுத்துகிறார். அப்ப வேற ஒண்ணும் சொல்லல, இவ்வளவு லெங்க்தியான ஒரு டயலாக் பேசிருக்காரு அதுக்கு முந்தின வசனத்துல. ஏமா ஏன் அழுகிற அப்படின்னு கிட்டத்தட்ட 3-4 வார்த்தைகள் அங்க பேசிருக்கிறாரு. அது அந்த அம்மா புரிஞ்சுக்க முடியல, ஒண்ணு. ரெண்டாவது, கண்டிப்பாக இந்த ஸ்ரீயானவங்க வந்து புருஷனுடைய முகத்தை பார்க்க மாட்டாங்க, உருவம் பின்னாடி நிக்குது. 3வது விஷயம் பார்க்கும்போது அவருக்கு தேவன் கொடுத்த உருவம் அதற்கு ஒத்த உருவம் தான், கண்டிப்பா இயேசு கிறிஸ்துனுடைய அந்த மாம்சம் சரியமே கிடையாதுன்னு சொல்றாங்க. இந்த 3 விஷயங்களாலதான் இந்த அம்மா என்ன பண்ணிட்டாங்கன்னா ரொம்ப கன்ஃபியூஸ்ட் ஆயிட்டா இருக்கு. ஒண்ணு, இன்னொன்னு பார்க்கும்போது நிச்சயமாகவே யோசேப்பு சரீரத்தை எடுத்துட்டு போயிட்டு இருப்பா, அதுல கொஞ்சம் நம்பிக்கை அதிகமா வச்சிருந்தனாலதான் இவங்க என்ன பண்றாங்க, விதமாக கேட்கிறதாங்க இயேசு கிறிஸ்துவாக அறிந்து கொள்ளுங்க. ஆனா இயேசு கிறிஸ்து திரும்பமாக ஒரே ஒரு ஒத்த வார்த்தை அங்க பேசுறாங்க, என்னதான், மரியாளே சொல்லிட்டு அங்க சொல்றாங்க. அப்ப ஏமா நீ அழுதுட்டு இருக்கான்னு கேட்கறதுக்கும் இந்த மரியாளேன்னு சொல்கிற இந்த ஒரு வார்த்தைக்கும் உண்டான அந்த வார்த்தையினுடைய அந்த உச்சரிக்கிற அந்த வித்தியாசம், அந்த ஒரு தன்மை நிச்சயமாக இருந்தது. பழக்கப்பட்ட ஒரு குரல், பழக்கப்பட்ட ஒரு வார்த்தை. இன்னைக்கு கூட நம்ம வந்து பார்க்கணும், பிள்ளைகளை வந்து நம்ம கூப்பிடும் போது, நம்முடைய சகோதரர்களை கூப்பிடும் போது ஒரு குறிப்பிட்ட வார்த்தையை வச்சு கூப்பிடுறோம். ஒருவேளை பேரை சொல்லி கூப்பிட்டு இருந்தாலும் கூட, ராஜா அப்படின்னு ஒரு பேரை சொன்னாலும் கூட, அந்த ராஜாங்கிற வார்த்தை கண்டிப்பா அவங்க அப்பா சொன்னா வித்தியாசமா இருக்கும், அவங்க ஃப்ரெண்டு சொன்னா வித்தியாசமா இருக்கும். அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி பேசினா உடனே என்ன ஆகும், திரும்பி பார்ப்பாங்க. ஓ அப்பா, திரும்பி பார்க்கறத விட அப்பா கூப்பிடறாரு போல அப்படின்னு ஒரு நம்பிக்கையோட கூட திரும்பி பார்ப்பாங்க. மரியாளே அப்படி கேட்க சொல்லும் போது இந்த மாதிரி கேட்ட உடனே அவங்க என்ன பண்றாங்க, தொடர்ந்து படிங்க. இப்ப திரும்பி பார்த்து என்னுடைய ஆண்டவர் தான் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணல, அந்த வார்த்தையில அவங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, ரபூனி சொல்லிட்டு. அடுத்து என்ன பண்றாங்க, அதுக்கு போதகரே என்ற அர்த்தமா, ரபூனின்னு சொல்லிட்டு அவங்க அவரை கட்டுப்பிடிக்கிறதுக்கு அங்க போறதா கூட நம்ம பார்க்கலாம். மரியாளே அப்படிங்கிற இந்த ஒரு வார்த்தை தான் பெரிய மாணவர்களே. நமக்கு கூட கர்த்தர் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பேர் வச்சிருக்கிறார். ஜபா அப்படின்னா எங்க அம்மா கூப்பிடுறதுக்கும், அப்பா கூப்பிடுறதுக்கும், சகோதர சகோதரி கூப்பிடுறதுக்கும், என்னுடைய ஆண்டவர் கூப்பிடுறதுக்கும் நிச்சயமா வித்தியாசம். அப்ப அவர் பார்த்து கூப்பிட்டாருன்னா அது ஒரு அன்பு இருக்கும், ஒரு பாசம் இருக்கும், ஒரு வித்தியாசமான ஒரு கரிசனை இருக்கும், ஒத்த வார்த்தை தான் அநேகமா. அதே போலதான் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் நிச்சயமாக உண்டு. அப்ப கர்த்தர் நமக்கு பேர் சொல்லி கூப்பிடுற அந்த விஷயம் ரொம்ப நெருக்கமான அந்த விஷயம், அது கர்த்தர் சொல்லி கூப்பிட்டாதான் நமக்கு தெரியும். ஆனா இது வரைக்கும் கர்த்தர் சொல்லி கூப்பிட்டு நம்ம கேட்கல, ஏன்னா கர்த்தர் சொல்லி நம்ம கேட்கல, அதான் உண்மை. அப்படி இருக்கும் போது அநேகம் தரம் மரியாளே 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 மரியாளன்னு சொல்லி 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 பழக்கப்படுத்தின ஒரு வார்த்தை, அந்த வார்த்தையின் உச்சரிப்பு சொன்ன உடனே இந்த அம்மா எப்படி திரும்பி இருப்பாங்க? அவனுடைய வேதனை எப்படி இருந்திருக்கு? முன்னாடி என்னுடைய ஆண்டவருடைய சரீரத்தை எங்க கொண்டு போய் வச்சுட்டாங்கன்னு தெரியல. தோட்டக்காரன் நீ எங்காச்சும் வச்சிருந்தா தயவு செய்து எனக்கு சொல்லிடுங்க, நான் போய் அதை என்ன பண்ணிக்கிறேன், எடுத்துக்கிறேன் சொல்லுவோம். இப்படி மிகுந்த மன வேதனை இருக்கும் போது ஒரு ஆறுதலான ஒரே ஒரு வார்த்தை, இங்க சத்தியம் பேசல கர்த்தர், ஒரு நல்ல செய்தி சொல்ல, ஒரு வாழ்த்துதல் சொல்லல, மரியாதை அவ்வளவு. அந்த அம்மாவுடைய பேரை மாத்திரம் கூப்பிடுறான். வார்த்தையில இந்த அம்மா என்ன ஒரு சந்தோஷம் அவங்க கண்டாங்கன்னு நமக்கு தெரியல, நம்ம சொல்ல முடியல, இங்க சகோதரர் கூட சொல்ல முடியலங்கிறார். தன்னுடைய ஆண்டவர் நான் கூப்பிடுறான்னு சொல்லிட்டு ரபுனின்னு சொல்லிட்டு அந்த என்ன பண்ற, அவரை கட்டி பிடிப்பதற்கு அங்க போகும்போது கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை,
என்னை
தொடாதே, ஸ்ரீயா என்னை நீங்க தொடாதே, நான் என்ன பண்ணல, இன்னும் என்னுடைய பிதாவினுடையத்திற்கு ஏறி போகல.
நீ என் சகோதரிடத்துக்கு போய், நான் என் பிதாவினிடத்துக்கும் உங்கள் பிதாவினிடத்துக்கும் என் தேவனிடத்துக்கும் உங்கள் தேவனிடத்துக்கும் ஏறி போகிறேன் என்று அவர்களுக்கு சொல் என்றார்.
இப்போ அங்க இருக்கிற அந்த கூட்டத்தாருக்கு சொன்னாரு, உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்றேன், நீங்க போயிட்டு என்ன பண்ணுங்க, என்னுடைய சகோதரருக்கு சீசர்களுக்கு நீங்க சொல்லுங்க, கடையில வந்து நான் என்ன பண்றேன், அவளை சந்திக்க அங்க அவங்களை வர சொல்லுங்க, என்னுடைய உயிர்த்தெழுதல் அவளுக்கு அவர்களுக்கு சொல்லுங்க சொல்றாரு. அதே செய்தி தான் இங்க கூட சொல்லப்படுது. இந்த வசனத்துல சொல்லப்படும் போது இயேசு அவளை நோக்கி, என்னை தொடாதே, நான் இன்னும் என்னுடைய பிதாவினிடத்திற்கு. இந்த வார்த்தை மிக 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 வித்தியாசமான ஒரு வார்த்தை. என்னுடைய பிதாவினிடத்துக்கு நான் என்ன பண்ணல, அப்ப நான் உயிரோடு கூட எழும்பிட்டேன், அல்லது என்னுடைய பிதா என்னுடைய தேவன் உயிரோடு கூட என்னை எழுப்பிட்டார் அப்படிங்கிற ஒரு செய்தி தான் அங்க. ஆனா இங்க இன்னொரு செய்தி கூட ஆட் ஆயிட்டு இருக்கு, என்னன்னா நான் உயிர் திறந்ததுக்கு பிறகு நான் என்ன பண்ணணும், என்னுடைய பிதாவின் இடத்திற்கு நான் ஏறி போகணும். சோ இன்னொரு கூடுதலான விஷயம் கர்த்தர் அங்க வந்து சொல்றார். இந்த செய்தியை கூட நீங்க என்ன பண்ணுங்க, போயிட்டு எம்மா நீங்க போய் சொல்லுங்க சொல்லி அங்க சொல்றார். தொடர்ந்து அவர் பேசும் போது மகதலேனா என் தேவன் இடத்திற்கும் உங்கள் தேவன் இடத்துக்கும் ஏறி போகிறேன் என்று சொல்லி என்ன பண்ணுங்க, பர்பஸா இந்த செய்தி நீங்க அவனுக்கு சொல்லுங்க அப்படி சொல்லி சொல்றார். ஏன்னா ஆல்ரெடி சீஷர்ட் இவர் பேசியிருக்கிறார். நம்ம யோவான்ல வந்து அவருடைய மரணத்துக்கு முன்பதாக 14 அதிகாரத்தில் வந்து நம்ம தொடர்ந்து பார்க்கும் போது அதிகமாக இந்த காரியத்தை குறித்து அவர் பேசுறதா பார்க்கும். பின்பதாக அவர் வசனம் கொடுக்கிறார். அப்ப இவ்விதமாக சொல்லும் போது என்னை தொடாதே சொல்லி அங்க சொல்றாரு. இந்த செய்தியை கூட நீங்க என்ன பண்ணுங்க, போயிட்டு நீங்க சொல்லுகிறதா கூட சொல்லணும் அப்படிங்கறதா கூட இவன் வந்து கூடுதலாக வந்து அந்த விஷயத்தை அங்க சொல்லி முடிக்கிறதா கூட நம்ம பார்க்கணும். வசனம் படிக்கலாம். முன்னதாகவே சீஷர்கள் மத்தியில அவர் பேசின வார்த்தை ஏன் அப்படின்னு, ஏன் இந்த கூடுதலான ஒரு செய்தியை போய் சொல்லணும், போய் சொல்லுங்கன்னு ஏன் சொல்றார் அப்படின்னா, ஒரு விஷயத்தை சீஷர்கள் எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. இன்னும் என்ன விஷயம்னா, மரணத்திலிருந்து அவர் உயிரோடு கூட எழும்புவார் அப்படிங்கிற விஷயம், அதுல அதிகமான நம்பிக்கை இருக்குதோ இல்லையோ தெரியல. ஆனா சகோதரி என்ன சொல்றாருன்னா, நான் என்னுடைய பிதாவின் இடத்திற்கு நான் போறேன் அப்படிங்கறத வேறு விதமாக அவர் பேசுறார். எவ்விதமாக பேசுறாருன்னா, இப்போ நீங்க என்ன பாக்குறீங்க, இப்போ நீங்க என்ன பாக்குறீங்க, இந்த காலத்துல இந்த சமயத்துல என்ன பாக்குறீங்க, ஆனா இன்னும் கொஞ்ச காலத்துல என்ன பண்ண மாட்டீங்க, காணாது போய்க வசனம் படிங்க. இது எந்த இடத்துல சொல்றாருன்னு பார்க்கும் போது யோவான் 16:5-7 வசனம் கொஞ்சம் படிக்கலாம். மரணத்துக்கு முன்னதாக அவர் பேசுறார், இப்பொழுது நான் என்னை அனுப்பின பிதாவினிடத்துக்கு நான்
போகிறேன்.
அப்ப ரெண்டு வார்த்தைக்கு நடுவில் என்ன நடந்திருக்கும், கண்டிப்பா என்னுடைய பிதாவிடத்திற்கு நான் போகிறேன் அப்படி சொல்லிட்டு அந்த 12 பேர்த்த அப்படியே பாத்துருப்பார். ஒருத்தர் என்ன பண்ணல, ஏன் போறீங்க நீங்க, ஏன் போறீங்க, எதுக்கு போறீங்க, எப்ப கிளம்புறீங்க, போயிட்டு எப்ப வருவீங்க, இல்ல எங்களுக்கு இது கூட்டிட்டு போவீங்களா, எதுவுமே கேட்கல. மௌனமா அப்படியே அவர் வாயை பார்த்துட்டு இருக்கும் போதான் அடுத்து அந்த வார்த்தையை சொல்றாரு, என்னை ஒருவனும் என்ன பண்ணல, எங்க போறீங்க அப்படிங்கிறது ஒருத்தரும் கேட்கலையே சொல்றாரு. தொடர்ந்து படிங்க. நீங்க கேட்கலினாலும் பரவாயில்ல, நான் உங்களுக்கு என்ன பண்ண விஷயத்த சொன்னதினால் அப்ப ஒண்ணு புரிஞ்சுக்கிட்டாரு. ஏன் நான் இப்ப பிதா இடத்துக்கு போறேன் அப்படின்னு சொன்னேன், இன்னொரு பகுதியில் உங்களை விட்டுட்டு போறேன் அப்படின்னு சொல்லாம சொல்லிட்டு இருக்கிறார். உங்களை விட்டுட்டு நான் போறேன் அப்படின்னு சொன்ன உடனே ரொம்ப மௌனமா உட்காந்துட்டு இருக்காங்க. சில பேர் முகம் பாத்தீங்கன்னா ரொம்ப தொங்கி போயிட்டு ரொம்ப வருத்தத்தோட அவங்க உட்காந்துட்டு இருக்காங்க. என்னை விட்டுட்டு அங்க போறாங்க, என்ன பேதுரு யோசனம், என்ன ஆண்டவர் உங்களை நம்பிட்டு நான் என்ன பண்ண, என்னோட வீட்டை விட்டு நான் வந்தேன், ஆனா இப்ப என்னாச்சு, என்ன விட்டுட்டு நீங்க போறீங்களே. ஆனா அவரு கூட வாய் திறக்கலாங்க, அமைதியா உட்காந்துட்டு இருக்க, என்ன காரியத்தை அவர் சொல்றான்னு தெரியல. அமைதியா இருக்கும் போதுதான் அமைதியா மாத்தமில்ல, ரொம்ப துக்கமா கூட அங்க இருந்தாங்கன்னு சொல்லி அங்க சொல்றேன். அந்த வசனத்தை திரும்ப நம்ம படிக்கும் போது அவங்க எப்படி இருக்காங்க, இது இந்த விஷயத்தை நீங்க கேட்கும் போது எப்படி இருக்கீங்களா, வசந்த படிங்க அந்த வசந்த வார்த்தை சொன்னதினால இப்ப உங்க இருதயம் துக்கத்தினால ஃபுல்லா என்ன ஆயிட்டு இருக்கு, நிறைஞ்சிருக்கு சொல்ற. துக்கத்தினால அங்க நிறைஞ்சிருக்கு. 14 வசனம் படிங்க சார்,
14.
அடுத்தத வித்தியாசமான ஒரு விஷயம் அங்க சொல்லுகிறதா கூட பார்க்கலாம். அதுக்கு முந்தின வசனங்கள் கூட நீங்க வீட்டுல போய் படிச்சு பார்க்கலாம். அவங்க துக்கமா இருக்கிறாங்க, அவங்க துக்கமா இருந்தாலும் கூட 7 வசனத்துல சொல்றாரு, நான் உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்றேன் சொல்றாரு. நீங்க துக்கமா இருக்கிறீங்க, நான் போறேன்னு சொல்லிட்டு துக்கமா இருக்கிறீங்க, ஆனா உங்களுக்கு ஒரு நான் உண்மையை சொல்லுகிறேன். என்ன உண்மைனா, நான் போகிறது உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும்பா சொல்றாரு. அப்பவும் உங்களுக்கு என்ன புரியல, நான் போறது உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும், நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் நிச்சயமாக என்ன பண்றது வரதில்லை, உங்களை தேற்றுகிறதற்கு ஒரு தேற்றரவாளன் அங்க வரதில்லை சொல்றார். நான் போவேன ஆகல அவரை உங்களிடத்திற்கு அனுப்புவேன். என்னமோ சொல்றாரு, இவர் போறாரு வேற ஒருத்தர் வராரு. அப்ப சில பேர் கூட யோசனை பண்ணிருக்கலாம், எப்படி ஒருத்தர் நம்ம கூட இருந்தா போதும் போல அவங்க யோசனை பண்ணிருக்கலாம். ஏன்னா அவங்க அந்த அளவுக்கு அவங்க வரல, இன்னும் அந்த ஆவியை பெற்று கடைசியில் அந்த வசனத்தை அவர் சொல்றாரு. இன்னும் கூட அவங்க பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளாத அவங்க என்ன பேசினாங்க புரியல. 14 வசனம் படிங்க, அப்ப இந்த வசனத்தை கூட அவர் ரொம்ப ஒரு கருகலான விஷயத்தை அங்க சொல்றார். அவர் என்னுடையதுல இருந்து எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதனால் என்ன என்ன பண்றாரு, அங்க தேவன் மகிமைப்படுத்துகிறார் சொல்லி சொல்றாரு. 15 வசனம், இப்ப சொல்றாரு பாருங்க கிளியரா, பிதாவுடையவைகள் யாவும் அவர் என்னென்ன வச்சிருக்கிறார், என்ன காரியங்கள் அவருக்கு இருக்கோ அது எல்லாமே யாருடைய, என்னுடையது. அப்ப டோட்டலா என்ன புரிஞ்சு போச்சுன்னா, பிதாவுடையது எல்லாமே யாருடையது, சீஷருடையதுன்னு சொல்றாரு. ரொம்ப சுத்தி வளைச்சு அவர் பேசிட்டு இருக்காரு. ஆல்ரெடி இவங்க ரொம்ப வருத்தத்துல குழப்பத்துல இருக்கிறாங்க, ஆனா பேசுகிற வார்த்தை எல்லாம் என்ன ரொம்ப ரொம்ப கருகலாக கூட அங்க இருக்குன்னு கூட பாக்குறோம். தொடர்ந்து நீங்க இந்த அதிகாரத்திலேயே நீங்க வாசிட்டு போனீங்கன்னா 18 வசனம், கொஞ்ச காலம் என்கிறாரே இது என்ன, அவர் சொல்லுகிறது என்னது நமக்கு விளங்கவில்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசனை பண்றாங்க. ஆனா 20 வசனம் தொடர்ந்து நீங்க பார்க்கும்போது ஒரு இடத்துல அவங்க சொல்லி முடிக்கிறாங்க, நீங்க இப்ப என்ன சொல்றீங்க அப்படிங்கறத எனக்கு ரொம்ப நல்லா புரிஞ்சு போயிடுச்சு. வீட்டுல போய் நீங்க வசனத்தை தேடி கண்டுபிடிச்சுக்கலாம். நீங்க இப்ப என்ன சொல்றீங்களோ அதை வந்து 29 வசனம் படிங்க, என்ன
புரிஞ்சிட்டாங்க,
நம்பிக்கை வச்சிருக்கீங்க, திரும்பமாக என்ன பண்றதுக்கு நான் போகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே இப்பதான் வந்து என்ன பண்ண கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருக்காங்க. இது வரைக்கும் நீங்க உண்மைகளா பேசிருந்தீங்க, ரொம்ப கருகலா பேசிட்டு இருந்தீங்க ஆண்டவரே, ஆனா இப்ப என்ன பண்ணிருக்கீங்க, ரொம்ப யதார்த்தமா ரொம்ப ஓப்பனா நீங்க பேசிருக்கீங்க, இப்பதான் எங்களுக்கு என்னது புரிஞ்சிருக்கு. அப்ப இதுக்கப்புறம் என்ன ஆயிருக்கும், அவங்களுடைய காரியங்கள் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது நிச்சயமாக முன்னதை காட்டிலும் இப்ப அதிகமாக துக்கத்தோட அவங்க நிச்சயமா இருந்திருக்காங்க. இவர் போறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அப்ப இவங்க எதிர்பார்த்துட்டு இருந்த காரியம் என்னன்னா, மரணத்துக்கு பிறகு உயிர்த்தெழுதலுக்கு பிறகு ஏதோ ஒரு சமயத்துல நிச்சயமாக திரும்ப என்ன பண்ணுவார், ரிட்டர்ன் வருவார் அப்படின்னு சொல்லி அவங்க எதிர்பார்த்த ஒரு காரியம் தான் இங்க முன்னதாகவே இங்க மரியாள்கிட்ட அவர் பேசுகிறதா கூட அங்க பார்த்தோம். எவ்விதமாக அவர் ஒரு தேற்றரவாளன் அங்க அனுப்புவார், தன்னை தேற்றுவதற்கு அங்க அனுப்புவார்னு சொல்லிட்டு இவங்க எதிர்பார்த்திருந்த ஒரு காரியம் தான். அப்ப இவ்விதமா அதனாலதான் மரியாள்கிட்ட அவர் பேசும் போது என்ன சொல்றான், நீங்க போங்க, போயிட்டு சொல்லுங்க, நான் எங்க போறேன், இப்ப பிதாவின் இடத்திற்கு நான் போகிறேன், போக வேண்டியது ரொம்ப அவசியமா இருக்கு, ஆல்ரெடி அவங்க எல்லா விஷயத்தையும் அவங்களுக்கு நான் பேசி வச்சிருக்கேன், அவங்க புரிஞ்சுப்பாங்க, நீங்க போயிட்டு என்ன பண்ணுங்க சொல்லுங்க. அப்ப இந்த விஷயத்த மரியாள் போயிட்டு சீஷர்கிட்ட சொல்லும் போது சீஷர்கள் என்ன யோசனை பண்ணிருப்பாங்க, என்ன புரிஞ்சிருப்பாங்க, ஏற்கனவே சொன்னாரு என்னமோ பிதாவானது அவர்கிட்ட இருந்து என்ன பண்றார், பிதாவானது இருந்து சில காரியங்களை அவருக்கு கொடுக்க போறார் தேவன், அதை பெற்றுக்கொண்டவராக அந்த காரியத்தை என்ன பண்றார், பிதாவாகிய தேவன் அவர்கிட்ட இருந்து நமக்கு எடுத்து கொடுக்க போறார். அப்ப இந்த காரியம் கொடுப்பதற்காக என்னுடைய ஆண்டவர் திரும்பமாக ரிட்டர்ன் அவர் வருவார்னு சொல்லிட்டு அவங்க யோசனை பண்ணிட்டு இருந்த காரியம் அங்க வந்து நிரூபணமாகுது, அங்க வந்து ஒரு நம்பிக்கைக்கு உண்டான காரியமாக மாறும். சோ அதற்காகத்தான் இவர் என்ன பண்றாருன்னா, மரியாள்கிட்ட நீங்க போய் சொல்றது மாத்திரமல்ல, நான் பிதாவிடத்துக்கு போறேன், போயிட்டு அவங்க சொன்ன காரியங்கள் என்ன பண்ற, நான் பெற்றுக்கொண்டு திரும்ப ரிட்டர்ன் அங்க வரப்போறேன். ஆனா என்ன காரியத்தை அவர் பெற்றுக்கொண்டு வந்தார், என்னத்தை பெற்றுக்கொண்டு வந்தார், பிதாவிட்ட இருந்து என்னத்தை வாங்கிட்டு வந்தார், இந்த சீசர்ல கொடுக்கறதுக்கு தேற்றரவாளன், ஏன்னா அதுதான் அவர் சொல்லி வச்சுட்டு போனார், நான் போயிட்டு உங்களுக்காக ஒரு தேற்றரவாளனை நான் அனுப்புவேன் சொல்லி சொன்னார். பிரியமானவர்களே, இன்னைக்கு இந்த நிமிஷத்துல உட்கார்ந்து இருக்கிற அவரை பின்பற்றுகிற அவருடைய சகோதரர்கள், அவருடைய சீசர்களாகிய நமக்கு இப்ப கூட இருக்கிற ஒரே வாக்குறுதி என்ன அப்படின்னு பார்க்கும் போது என்னது, உங்களுக்கு ராஜ்யத்தை கொண்டு வருவேன், உங்களுக்கு அரசாட்சியை கொண்டு வருவேன், உங்களுடைய சிங்காசனை கொண்டு வருவேன், உங்களுக்கு தங்க கிரீடத்தை பொன் கிரீடத்தை கொண்டு வருவேன், அதெல்லாம் அவர் சொல்லலைங்க. தேற்றுவாளனே என்ன பண்ற உங்களுக்கு கொண்டு வர, அதுதான் அவர் வாக்கு பண்ணின ஒரு மிகப்பெரிய விஷயமாக இருக்கு. பிதாவாகிய தேவன் எப்படி என்ன வாக்கு பண்ணார் நமக்கு அப்படின்னா, ஏசு கிறிஸ்துவே வாக்கு பண்ணினார். ஆனா ஏசு கிறிஸ்து நமக்கு வாக்கு பண்ண விஷயம், ஒரு தேற்றுவாளனை உங்களுக்கு அனுப்புவேன், பரிசுத்த ஆவியை உன்னதமான பலனை உங்களுக்கு நான் கொடுக்க போறேன், கொடுத்திருக்கிறேன். இப்ப இதுக்காக தான் பிதா என்ன ஏசு கிறிஸ்து என்ன பண்ற, பிதாவுடைய சமூகத்திற்கு அங்க போயிட்டு வந்தாரு கூட பார்த்தோம். இன்னொன்னு, நீ வந்து என்னை தொடாதே அங்க சொல்றார். ஏன், அதுக்கு நமக்கு ஏற்கனவே தெரிந்த ஒரு விஷயம் தான். நேரடியாக அவர் சொல்லும் போது, சகோதர ரசல், நான் போயிட்டு என்ன காரியத்தை அங்க நிறைவேற்றணும், எதுக்காக பூமிக்கு வந்தேனோ அந்த காரியத்தை என்ன பண்ண நிறைவு பண்ணணும். இந்த பூமியில வந்து மரண பரியந்த நான் கீழ்ப்படைந்திருந்து இந்த மரணத்தின் மூலமாக என்னுடைய ஈடுபலையை என்ன பண்ணிருக்கேன், கொடுத்திருக்கிறேன். இந்த ஈடுபலியை, இந்த ரத்த விலை கிரயத்தை நான் பண்ணும் தேவனி சமூகத்திற்கு கொண்டு போயிட்டு அதை சேர்க்கணும். சேர்த்தாதான் பிதாவாகிய தேவனுடைய கிருபை, அவருடைய இரக்கம் உங்கள் மத்தியில வரும். இதை பொண்ணை கொடுத்தா தான் உங்களை தேற்றுகிற ஒரு தேற்றவாளனை, உங்களை பலப்படுத்துகிற ஒரு ஆவியை, பரிசுத்த ஆவியை உங்களுக்கு நான் கொண்டு வர முடியும் சொல்லாம சொல்லி வச்சிருக்கிறேன். அதற்காகத்தான் நான் அங்க போறேன். சோ அந்த விலைக்கிரியத்தை தேவனுடைய சமூகத்தில் போய் நான் செலுத்தணும், அதற்கு பதிலாக உங்களுக்கு ஒரு தேற்றுவாளனை இங்க கொண்டு வந்து நான் சேர்க்க போகிறேன் சொல்லிட்டு அங்க கர்த்தர் சொல்லி வைத்த ஒரு காரியம் இந்த மரியாதையில அங்க விலகுனா கூட பார்க்கிறோம். பிரியமா தொடர்ந்து பார்க்கும் போது ஸ்ரீசல்ட்ட போய் நீங்க சொல்லுங்க, என்ன சொல்லுங்க, நான் கலிலேயால வந்து அவங்கள சந்திக்கிறதா அங்க சொல்லுங்கன்னு சொல்லி அங்க சொல்றாங்க. அப்ப இந்த கலிலேயா எதை குறித்து அங்க பேசப்படுகிறது அப்படின்னு பார்க்கும் போது, கடைசியாக ஒரே ஒரு பாயிண்ட் மாத்திரம் அவர் சொல்லி முடிக்கிறார். கலிலேயா நம்முடைய வரைபடத்துல அல்லது வந்து அந்த நாட்டினுடைய அந்த 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 இதுல பார்க்கும் போது, நீங்க கலிலேயா அப்படிங்கிறது ஒரு கடல் அப்படின்னு சொல்லி அங்க சொல்லப்படுது. இது எதுல உருவாகின ஒரு கடல் நமக்கு தெரியும், யோர்தான் அப்படிங்கிற அந்த சந்தித்துல நம்ம பார்த்துருப்போம். அப்ப அந்த யோர்தான் அந்த நதி எங்க கடந்து வருதுங்களா, கலிலேயால வந்து அங்க சேருது, கலிலேயா கடல்ல அங்க வந்து சேருது. அப்ப அந்த கலிலேயால சேர்ந்த தண்ணி மறுபடியும் என்ன பண்ணுதுங்க, அது நிரம்பி வளைந்து எங்க போய் சேருது, கீழே இருக்கிற அந்த சவக்கடல்ல வந்து அங்க விழுகிறதா கூட பார்க்கும். இதுல கூட அருமையான ஒரு சாட்சின்னு ஒரு காரியத்தை சொல்ற சகோதரர் என்னன்னு பார்க்கும் போது, நான் வந்து கலிலேயால உங்களை பார்க்கிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இங்க கொண்டு வந்திருக்கேன். அதனாலதான் ஆரம்பத்தில் கலிலேயாங்கிற வார்த்தையை ஞாபகத்தை வச்சுக்கோங்க. அப்ப யோர்தான்ல இருந்து கிளம்பி வருகிற அந்த தண்ணீர் எப்படிப்பட்ட தண்ணீரா இருக்கலாம், சுத்தமான தண்ணீராக கிளம்பி வருது. ஆனா அந்த ஹூலா அப்படிங்கிற ஏரியிலிருந்து கீழே நீர்வீழ்ச்சியாய் விழும் போது, விழுந்து மறுபடியும் அது கிளம்பும் போது எப்படி இருக்கலாமா, கலங்களான ஒரு தண்ணீராக அங்க இருக்கு. அந்த சப்ஜெக்டோட பாத்துருக்கோம். இப்ப ஆரம்பத்துல ஆதாம் எப்படித்தான் இருந்தாங்க, சுத்தமானவரா தான் இருந்தார். ஆனா கீழே விழும்போது, என்னைக்கு அவர் கீழே விழுந்தாரோ அதற்கப்பும் அவருடைய ஓட்டம், அவருடைய வாழ்க்கை ஜீவியம் மட்டும்தான் கலங்களாகத்தான் நிச்சயமா இருக்கு. ஆனா கலிலேயில வந்து அது சேருது, சேரும் போது அது எப்படி இருக்குங்க, ஒரு தெளிவான ஒரு தண்ணீராக, அது சுவைக்கக்கூடிய ஒரு தண்ணீராக அங்க இருந்ததுன்னு பார்க்க. இந்த தண்ணீர் மறுபடியும் எங்க போகுது, சவக்கடலுக்கு போகுது. இன்னொரு பகுதியில் அதுக்கு பேர் என்னங்க, உப்பு கடல் நம்ம சொல்றோம். அப்ப அதுல ஒரு சின்ன ஜீவராசி கூட அங்க இருக்க முடியாது கூட அங்க பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த கலிலேயா குறித்து சகோதரி என்ன சொல்றார் அப்படின்னு பார்க்கும் போது, ஜீவ தண்ணீர் உள்ள ஒரு இடம், அதாவது இந்த தண்ணீர் வந்து ருசிகரமான குடிக்கிறதுக்கு நல்ல ஒரு தண்ணீர் இருக்கிற ஒரு கலிலேயா கடல் சொல்லி அங்க சகோதரர் அங்க சொல்றதை பார்க்கிறோம். அதனாலதான் இயேசு கிறிஸ்து என்ன பண்றாருன்னா, கலிலேயால வந்து உங்களை நான் சந்திக்கிறேன்னு சொல்லி சொல்றேன், கலிலேயாவில உங்களை நான் சந்திக்கிறேன். தூதர்கள் சொல்லும் போது கலிலேயாவுக்கு நீங்க போங்க சொல்ற, அங்க வந்து உங்களை வந்து என்ன பண்ற, உங்களுக்கு முன்னதாக கலிலேயாவுக்கு கர்த்தரா இயேசு கிறிஸ்து அங்க போறாருன்னு சொல்லி அங்க சொல்லப்படுகிறதா பார்க்கிறோம். பெரியமானவர்களே, இதெல்லாம் எதை குறித்து இங்க சொல்லப்படுது அப்படின்னு பார்க்கும் போது, சத்தியத்தை நாம் பெற்றுக் கொண்டிருக்கிறோம், ஒரு ஒரு நீர்வீழ்ச்சியாக அல்லது ஒரு பெரிய நீரோடையாக ஒரு நதியாக சத்தியத்தை நாம் என்ன பண்ணிருக்கிறோம், பெற்றுக் கொண்டிருக்கிறோம். கலிலேயா கடல் போல நாம் என்ன பண்ணோம், அதை வாங்கி கொண்டு அதுல நிரம்பி வழியணும் சொல்றார். ஒருவேளை அவர் சொல்றது என்னன்னா, சவக்கடல் போல அதை வாங்கி அப்படியே வச்சுக்கிட்டு இருந்தோம்னா அது எப்படி இருக்குங்க, நமக்கும் அது பிரயோஜனம் இல்ல, மற்றவர்களுக்கு கூட அது என்ன இல்லை, பிரயோஜனம் மற்றதாக அங்க இருக்கும். அது மாத்திரமல்ல, அது ஜீவனை அது வந்து கெடுக்கக்கூடியதாக அங்க இருக்கும் சவக்கடல் சொல்றார். அப்ப அவர் வந்து என்ன ரூபகாரப்படுத்தி அவர் பேசுறாருன்னு பார்க்கும்போது, சவக்கடல் போல என்ன பண்ண முடியாது, சத்தியத்தை மாத்திரம் வாங்கி அங்க வச்சிட்டு இருக்கிறது கிடையாது, ஸ்டோர் பண்ணி வச்சிட்டு இருக்கிறது கிடையாது, அதை என்ன பண்ணணும், வெளியே கொடுக்கணும், வெளியே கொடுக்கணும். வெளியே கொடுக்கணும்னா மற்ற சகோதர சகோதரிகளுக்கு, கர்த்தருடைய சீஷர்களுக்கு என்ன பண்ணணும், அதை கொடுக்கணும் சொல்ற. அப்படி கொடுக்கும் போதுதான் பழைய தண்ணீர் மாற மாற என்ன பண்ணுவோம், புதிய தண்ணீர் வந்துகிட்டே இருக்கும். அழகான தமிழ்ல பழமொழி சொல்றோம்ல, இறைக்கிற கிணறு தான் என்ன பண்ணுவோம், திரும்ப அது ஊறும், புதிய தண்ணீர் ஊறா, ருசியான தண்ணீர் அங்க இருக்கும். அதே போலதான் கலிலால இருந்து அது ஓவர் ஃபுளோ ஆகக்கூடிய அந்த தண்ணீர் அங்க சவக்கடலுக்கு போயிடுது. அதை பத்தி இங்க அவர் பேசல, ஆனா ஓவர் ஃபுளோ ஆகறதுனால தான், நிரம்பி வழிகிறனால தான் யோர்தான் இருந்து புதிய அந்த தண்ணீரை அது பெற்றுக்கொண்டது, ருசி உள்ள ஜீவனை கொடுக்கிற தண்ணீரை அது பெற்றுக்கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதனாலதான் இங்க கர்த்தர் என்ன சொன்னார்னா, கலிலேல போயிட்டு அங்க நீங்க நிலுங்கோ, நான் அங்க வந்து அங்களை என்ன பண்றேன், நேர சவக்கடலுடைய கடற்கரையில போய் நிக்க வேண்டாம், நான் கலிலேயோட என்ன பண்ணுங்க அந்த ஊர்ல போயிருங்க, அங்க வந்து உன்னை நான் என்ன பண்றேன், மீட் பண்றேன் சொல்லி அங்க சொல்றாரு. இது எதை குறித்து சகோதர கடைசியா சொல்லி முடிக்கிறான் பார்க்கும் போது, இங்க பாடத்தினுடைய தலைப்பு சீக்கிரமாய் போங்கள் சொல்லுங்கள், இயேசு கிறிஸ்துவை பற்றின சாட்சி, அவருடைய மரணத்தை பற்றின சாட்சி, அவருடைய உயிர்த்தெழுந்த பற்றின சாட்சியை நீங்க என்ன பண்ணுங்க, துரிதமாய் போய் எல்லாருக்கும் சொல்லுங்க, வாயில கிடையாது வார்த்தைகள்ல கிடையாது, உங்களுடைய கிரியைகள் மூலமாக என்ன பண்ணுங்க காண்பிப்ப. இந்த விஷயத்தை எதிர்கிணையாக கொண்டு வரான்னு பார்க்கும் போது, கலிலேயா கடல் மாறி சொல்லிக்கிட்டே இருங்க, சொல்லிக்கிட்டே இருங்க சொல்ற. அப்ப தேவனத்துக்கு இன்னும் அதிகமான காரியத்தை என்ன பண்ணலாம், பெற்றுக்கொண்டே இருக்கும். இப்படி இருக்கிற சமயத்துலதான் நீங்க பண்ற வேலையை பண்ணிக்கிட்டே இருங்க, ஆனா கர்த்தர் என்ன பண்ணுவார், அங்க வந்து உங்களை சந்திப்பாருன்னு சொல்லி அங்க சொல்றார். உங்களுடைய கர்த்தர் உங்களுடைய ஆண்டவர் கலிலேயால வந்து நீ எந்த இடத்துல நிக்கிறீங்களோ அங்க வந்து உங்களை என்ன பண்ணுவார், மீட் பண்ணுவார். இப்ப மூன்று விதம் அங்க சொல்லப்படுது, கலிலேயாவுக்கு போங்க அங்க கர்த்தர் உங்களை சந்திப்பார் சொல்றாங்க. இன்னொன்னு போகிற வழியிலேயே என்ன பண்றாரு, மீட் பண்ணி வாழ்த்துதல் சொல்றார், கிரீட் பண்றார். எதுக்காக எதுக்காக கிரீட் பண்ணிருப்பாரு, அவருக்கு சொன்ன வார்த்தை மாதிரி தான், நீங்க போங்க சொல்றாரு, நிக்காதீங்க, நான் கிரீட் பண்ண இதோட நிப்பாட்டாதீங்க, நீங்க போ, நீங்களும் போங்க. இங்க அழுது கொண்டு மிகுந்த வேதனையோட துக்கத்தோடு கூட அங்க உட்கார்ந்துட்டு இருக்கிற அந்த மரியாதை கூட அவங்க சொல்றாங்க, இவங்களும் சபத்தான். இவங்க கூட சொல்லும் போது என்ன சொல்றாங்க, நீயும் போமா சொல்ற, நீயும் போயிட்டு சீசனுக்கு சொல்லு, நான் பிதாவிடத்துக்கு போறேன், போயிட்டு ரிட்டர்ன் வரேன், வரும்போது உங்களுக்கு தேற்றத வாழனை அங்க கொண்டு வரேன். கலிலேயா கடற்கரையில அந்த கலிலேயா அந்த நாட்டில் என்ன நடந்துச்சு, இயேசு கிறிஸ்து அவரை வந்து சந்திக்கும் போது 28 கடைசி வசனங்களை பார்க்கும் போது அவங்க வந்து மீட் பண்ணிட்டு சொல்றாரு, நீங்க உலகமெங்கும் போய் சொல்ற, ரொம்ப கிளியரா எல்லாத்துக்கும் சொல்லிடுறார். இப்ப இந்த கலிலேயாவுக்கு போகும்போது யாரெல்லாம் போயிருப்பா சொல்லுங்க, இயேசு கிறிஸ்து அங்க போயிருப்பாரு, தூதர்னால அறிவித்துப்பட்ட சிஷ்யர்களும் போயிருப்பாங்க, அந்த பெண் சிஷிகளும் போயிருப்பாங்க, இந்த மரியாதும் அழுது கொண்ட இந்த மரியாதும் என்ன பண்ணிருப்பாங்க, மிகுந்த சந்தோஷத்தோட கூட அங்க போயிருப்பாங்க. இப்ப அவங்களுக்கு எல்லாம் துக்கமெல்லாம் கிடையாது, எங்களுடைய ஆண்டவர் வரப்போறாரு, நாங்க மீட் பண்ண போறோம், அவருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது கர்த்தர் அங்க வராரு, அவங்களுக்கு எல்லாத்துக்கும் பொதுவான ஒரு கட்டளை கொடுக்கிறார், நீங்க போங்க, கலிலேயாவுக்கு இல்ல இப்ப உலகமெங்கும் நீங்க என்ன பண்ணுங்க, போங்க, போயிட்டு அவளுக்கு சுவிசேஷங்களை அங்க சொல்லுங்க. பிதா குமாரன் பரிசுத்தாவினுடைய நாமத்தினாலே அவங்களுக்கு ஞான ஸ்நானம், ஞானத்துல சத்தியத்துல மூழ்கிற ஒரு ஸ்நானத்தை நீங்க கொடுங்க சொல்லி சொல்றார். இந்த ஒரு காரியம் எதற்கு அடையாளமாக இருக்குன்னு பார்க்கும் போது, சபை எங்கெங்கோ இருக்கிற சபை அல்லது ஒரே சபையில பலதரப்பட்ட சகோதரன் சகோதரிகள் மனநிலையில் இருக்கிற அந்த சகோதரர்கள் இருந்தாலும் கூட, கர்த்தருடைய அழைப்பின் பேர்ல யார் உற்சாகத்தோடு கூட அல்லது அவர் பேர்ல நம்பிக்கை வச்சுட்டு அவருக்காக வருத்தப்பட்டு உட்கார்ந்து இருக்கிற சகோதர சகோதரர் இருந்தாலும் கூட, யாரா இருந்தாலும் கர்த்தருடைய உத்தரவின் பேர்ல யார் போறாங்களோ முயற்சி எடுக்கிறாங்களோ அவங்களை எல்லாம் ஒரு இடத்துல போய் அங்க என்ன பண்றாங்க, அங்க சேர்த்துக்கிறாங்க. சேர்த்துட்டு அவங்களுக்கு கொடுக்கிற கட்டளை என்ன தெரியுங்களா, நீங்க உலகெங்கும் போயிட்டு என்ன பண்ணுங்க, சத்தியத்தை நீங்க சொல்லுங்க, பிரசங்க பண்ணுங்க, என்னை குறித்து என் பிதாவுக்கு சாட்சி கொடுங்க சொல்றாரு. இது எப்ப வரப்போகுது, இந்த ஒரு சம்பவம் எப்ப நடக்க போகுது நம்முடைய வாழ்க்கையில அப்படின்னு பார்க்கும்போது, உண்மையாகவே கர்த்தராக இயேசு கிறிஸ்து சொல்கிற அந்த காரியம் என்ன, 144,000 பேராக நம்ம இருந்தோம்னா அவங்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற கட்டளை என்ன தெரியுங்களா, இப்போ ஒரே சபையாக நீங்க இருக்கிறீங்க, பல மனநிலைகள் கிடையாது, பல சிந்தனை கிடையாது, ஒரே சிந்தனை, அதை எபேசுல சொல்லப்பட, ஒரே சிந்தனை, ஒரே ஆவி, ஒரே கர்த்தர் சொல்ற, ஒரே ஞான ஸ்நானம், ஒரே சரீரம் குறித்து அவங்க சொல்ற விதமாக இருக்கும் போது உங்களுக்கு எல்லாம் இருக்கு ஒரே சிந்தனை. அப்ப உங்களுக்கு நான் கட்டளை கொடுக்கிறேன், நீங்க ஒரே சபையா இருக்கிறீங்க, இந்த உலக ஜனங்களுக்கு எல்லாம் நீங்க என்ன பண்ணுங்க, சத்தியத்தை நீங்க சொல்லுங்க. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் மரணம் மாத்திரம் கிடையாது, அவருடைய உயிர்த்தெழுதல் நமக்கு சொல்லிக் கொடுக்கிற ஒரு காரியம், அவருடைய உயிர்த்தெழுதல் நமக்கு கற்பிக்கிற ஒரு சத்தியம் என்ன அப்படின்னு சொல்லும் போது, நீங்கள் துரிதமாய் போங்க, வேகமாய் போங்க, தாமதிக்க வேண்டாம், வேகமாய் போங்க, என்னை குறித்து சாட்சிகள் அங்கே கொடுங்க. போன பாடத்துல கூட அந்த வசனம் பார்த்தோம், அப்போஸ்தலர் பவுல் சொல்லும் போது எங்களுடைய சரீரத்துல கர்த்தருடைய மரணத்தை என்ன பண்றோம், சுமந்து தெரிஞ்சுக்கிட்டே இருக்கிறோம், தெரிஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். அது இப்போ அவருடைய உயிர்த்தெழுதலை நாங்க என்ன பண்றோம், எங்களுடைய சரீரத்துல இயேசு கிறிஸ்துவின் ஜீவனை எங்கெல்லாம் நாங்க என்ன பண்ணிருக்கோம், பெற்றிருக்கிறோம் சொல்லி சொல்றாரு. அதுக்கு முந்தின சில வசனங்கள் படிக்கும் போது இந்த மண் பாண்டங்கள் என்ன பண்ணிருக்கோம், பொக்கிஷம், மிகப்பெரிய ஒரு பொக்கிஷத்தை நாங்கள் பெற்றிருக்கிறோம். ஒரு நாள் அந்த மண் பாண்டம் உடையும், உள்ள இருக்கிற பொக்கிஷம், உள்ள இருக்கிற வைரம் என்ன பண்ணுவோம், மிகுந்த ஒளி வீசக்கூடியதாக அது இருக்கும். அது இன்னைக்கு உடையறதில்ல, அது சொல்லும் போது மிகுந்த ஒளி வீசக்கூடிய அந்த விஷயம் எல்லா ஜனங்களுக்கும் மிகுந்த ஒரு நற்செய்தி அறிவிக்கக்கூடிய விஷயம். இன்னொரு வசனம் கூட சொல்றார், இதோ மலைகள் மேல இருக்கிற சுவிசேஷனுடைய பாதங்கள் எப்படி இருக்கும், ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்லி அங்க சொல்லி முடிக்கிறார் அந்த வசனத்துக்கு. இப்ப விதமா இருக்கக்கூடிய சபை அங்கத்தினுள்ள 144,000 பேர் ஒரே சரீரத்தினுடைய அவங்களுடைய காரியம் கர்த்தருடைய கட்டளை என்னவா இருக்குன்னு பார்க்கும் போது, உலகெங்கும் போய் நீங்கள் சுவிசேஷம் அறிவீங்கள். அது இப்போ இல்ல, இன்னைக்கு உலகத்துக்கு நம்ம ஃபுல்லா நம்ம போயிட்டு இருக்க முடியாது. சகோதரர் பல இடத்துக்கு போய் சொல்றாங்க, ஆனா இருந்தாலும் அதுலயும் சில பேர் மீந்துட்டு இருக்காங்களா இல்லைங்களா? இப்ப நாகர்கோயில் நம்ம பேசிட்டு இருக்கோம், ஆனா அதுல எத்தனை பேர் கேட்காத ஜனங்கள் இருக்காங்க? ஈரோட்ல நம்ம பேசிட்டு இருக்கோம், எவ்வளவு 1000 போய் ஜனங்களை நம்ம கேட்காம இருக்காங்க. ஆனா அங்க போய் சொல்லும் போது உலகெங்கும் போய் நீங்க சுவிசேஷம் அறிவுங்கள் அப்படிங்கிற விஷயம் எப்பதான் நிறைவேறும், எப்பதான் நிறைவேற்ற முடியும் பார்க்கும் போது வறுமையில தான். ஆவின் சரீரத்தை நம்ம பெற்றுக்கொண்டு நம்முடைய சாட்சிகள் பூமியில அங்க பிரசங்கம் பண்ணப்படும் போது, இயேசு கிறிஸ்துவின் ஈடுபலியின் சாட்சியை பூமியில பிரசங்கம் பண்ணப்படும் போது, பிதாவுடைய சர்வ வல்லமை அவருடைய பரிசுத்தம் அழியாமை சாட்சியாக பிரசங்கம் பண்ணப்படும் போது, எல்லா ஜனங்களும் இந்த பூமியில் இருக்கிற எல்லா ஜனங்களும் அவரை பற்றுகிற அந்த அறிவினால எப்படி இருப்பாங்க, நிரம்பி அங்க வழிவாங்க. அப்ப அங்க சவக்கடல் நிச்சயமாக கிடையாது, அங்க கலிலாய கடல் போல நிரம்பி வழியக்கூடிய மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான சூழல், ஒரு காரியத்தை தேவன் அங்க உண்டு பண்ண போகிறார். பெரியமானவர்களே, சீக்கிரமாய் போங்கள், சீக்கிரமாய் போங்கள், போய் சொல்லுங்கள் அப்படின்னா இப்ப இதுக்கு அர்த்தம் என்ன தெரியுங்களா? சீக்கிரமாய் போங்கள்ட்டு என்ன பண்றது? சீக்கிரமாய் போங்கள் அப்படின்னா இன்னும் அதிகமான ஃபாலோ அப் கிளாஸஸ் நம்ம ஸ்டார்ட் பண்றது அது கிடையாது, இன்னும் அதிகமான ஜனங்களுக்கு சொல்றது அது கிடையாது. சீக்கிரமாய் போங்கள் அப்படிங்கிற ஒரே விஷயம் என்ன, உங்களுக்காக தேவன் நியமித்திருக்கிற ஒரு ஓட்டம் இருக்கு, அந்த ஓட்டத்தினுடைய எல்லையை நீங்க என்ன பண்ணுங்க, சீக்கிரமாய் போய் சேருங்கள் சொல்றேன், போய் சேருங்கள், அந்த எல்லையை சீக்கிரமா போய் அடைந்து கொள்ளுங்கள், சீக்கிரமா போங்க, போயிட்டு நீங்க என்ன பண்ணுங்க சொல்லுங்க, என்ன சொல்லுங்க, பிதாவாகிய தேவன் கர்த்தராக இயேசு கிறிஸ்து அவர் பற்றின ஈடுபலி இதுக்கு உண்டான சாட்சியை நீங்கள் உலகெங்கும் சொல்லுங்கள் சொல்லி அங்க நம்ம கட்டளை கொடுக்கிறதா, நமக்கு கர்த்தராக இயேசு கிறிஸ்து மரணம் மற்றும் உயிர்த்தெழுதல் சொல்லிக் கொடுக்கிற உண்மையான உன்னதமான சத்தியம் இதுவாத்தா இருக்குன்னு பார்க்கிறோம். பிரியமா, சீக்கிரமாய் போங்கள், அவரை குறித்து சாட்சி சொல்லுங்கள் அப்படிங்கிற விஷயம். தேவன் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.